ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ரிபுகீதை. இப்போ இந்த ரிபுகீதையில் வந்து நம்ம ஒவ்வொரு செயல்களாக பார்த்துட்ருக்குறோம். இப்போ கடந்த முறை பார்க்கும்போது நான் இந்த மனம் அல்ல, நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான சில விஷயங்களை ரிபு முனிவர் வந்து நிதாகனுக்கு புரிய வைத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் நம்ம இறுதியாக பார்த்த செயல் என்ன அப்படின்னா, தேகோ நாஸ்தி ந ஜீவோ அஸ்தி பிரம்மை வாஸ்தி நிரந்தரம் யதா ஸ்வர்ணம் ஹி பூஷேன தத் ரூபம் நாஸ்தி பூஷனே. இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, எந்த ஒரு உடலும் கிடையாது, தேகோ நாஸ்தி, எந்த ஒரு உடலும் உண்மையில் கிடையாது. அப்புறம் இங்கே ஜீவராசிகள் ஏதாவது தனிப்பட்டதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை, ஜீவராசிகள் என்ற தனிப்பட்ட ஒன்றும் கிடையாது, அப்படி ஒரு நான் கூட இங்கே கிடையாது. பிரம்மை வாஸ்தி நிரந்தரம், இங்கே இருப்பது பிரம்மம் மட்டுமே, பரம்பொருள் மட்டுமே சத்தியம் நிரந்தரம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, யதா ஸ்வர்ணம் ஹி பூஷனே தத் ரூபம் நாஸ்தி பூஷனேங்கிறார். அதாவது தங்கம் இருந்தால்தான் ஆபரணம் தோன்றும், ஆபரணத்துக்கு என்று தனியொரு உண்மை இல்லவே இல்லை. அப்போ உண்மையாக எது இருக்குது? தங்கம் மட்டும்தான் இருக்குது. அப்போ தங்கத்துக்கு வேறாக அது செயினாகவோ நெக்லஸாகவோ ஆரமாகவோ கம்மலாகவோ தெரியுது அப்படின்னா அது தங்கம் இருப்பதினால, இல்லைனா அப்படி ஒரு ஆபரணம் நம்ம பார்க்கவே முடியாது இல்லையா. அப்படி தான் இந்த உலகமும் பிரம்மம் இருப்பதனால இருக்குது, இல்லைன்னா இப்படி ஒரு உலகமே இருக்காது. அதே மாதிரி நம்ம அப்போ பார்த்த பொருள்கள் எல்லாமே, செயினாக இருக்கட்டும் நெக்லஸாக இருக்கட்டும், எல்லாமே தங்கத்துக்கு வேறாகவும் இல்லை, அது தங்கம் தான், ஆனால் அதனுடைய உருவம் மாறி இருக்கு, பெயரும் மாறி இருக்கிறதுனால நம்ம அதுக்கு நெக்லஸ்ன்னு பேர் வைக்கிறோம், செயின்னு பேர் வைக்கிறோம், கம்மல்னு பேர் வைக்கிறோம். அது மாதிரி இங்கே பிரம்மத்துக்கு வேறாக உலகமும் இல்லை, ஆனால் உருவமும் பெயரும் நமக்கு மாறி மாறி தெரியுது. இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லையா, இது சூரியன்க, இது சந்திரன், இது மனிதன், அது மிருகம் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். ஏன், விதவிதமான உருவங்கள், விதவிதமான பெயர்கள். ஆனால் இவ்வாறு நம்ம பார்க்கின்ற இந்த உருவங்களும் பெயர்களும் எப்படி தெரியுது, அதனுடைய அதிஷ்டானம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரம்மம் இருக்கிறதுனால தான். அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், பிரம்மம் இருக்கிறதுனால இதெல்லாம் தெரியுது அப்படின்னா, அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் யாருங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் தான் அந்த பிரம்மம் அப்படிங்கிறத இங்கே சாஸ்திரம் தெள்ள தெளிவாக சொல்லி புரிய வைக்க முயற்சி எடுக்குது. அது நீங்கள் கொஞ்சம் இந்த கிளாஸில் ரொம்ப இன்டெப்த்தாக உள்ளே வர வர தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ எடுத்த உடனே உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இங்கே பிரம்மத்துக்கு வேறாக எதுவுமே இல்லை, இருப்பது பிரம்மம் மட்டுமே. அது மாதிரி தங்கத்துக்கு வேறாக எதுவுமே இல்லை, இருப்பது தங்கம் மட்டுமே. ஆனால் இல்லையே, நான் வந்து ஆரம் வச்சிருக்கிறேன், நெக்லஸ் வச்சிருக்கிறேனே, கம்மல் இருக்கே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வச்சிருக்கலாம், அது உருவத்தை மாற்றி வச்சிருக்கலாம், பெயரை மாற்றி வச்சிருக்கலாம். ஆனால் அது எதனால ஆனது அப்படின்னு யாரை கூப்பிட்டு கேட்டாலும், தங்கத்தால் ஆனது அப்படிங்கிறத எல்லோரும் எப்படி தெளிவாக சொல்லிடுவாங்களோ, அது மாதிரி இங்கே நீங்கள் இந்த படைப்பில் இது வந்து மாடு, இது ஆடு, இது மனிதன் என்று நீங்கள் பேர் மாற்றி வச்சிருக்கலாம், உருவம் மாற்றி வச்சிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் இதனுடைய அதிஷ்டானம் என்ன அப்படின்னு கேட்டால், பிரம்மம் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கிளியரான ஒரு விஷயத்தை சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்போ அப்படி புரிய வைக்கும்போது நமக்கு, இப்போ பிரம்மம் அப்படின்னா எப்படிங்க, இந்த ஆடு மாதிரி இருக்குமா, மாடு மாதிரி இருக்குமா, கோழி மாதிரி இருக்குமா, எல்லாம் பிரம்மம் அப்படின்னா புரிய மாட்டேங்குதுங்களே அப்படின்னா, அதுதான் இங்கே சொல்கிறோம். இது வந்து ஒரு பெரிய டெப்தான சப்ஜெக்ட். இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சூரியன் இருக்குது, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். வானமண்டலத்தில் ஒரு சூரியன் இருக்குது, அந்த சூரியனுடைய சுயம்பிரகாச வெளிச்சம் வந்து அதிலிருந்து வெளிப்பட்டு கொண்டு இருக்குது. அதுதான் அதனுடைய இயல்பு, சூரியனுடைய இயல்பு. அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துவது தான் சூரியனுடைய சுபாவம், அதனுடைய இயல்பு. அப்போ இப்போ நீங்கள் பார்க்கும்போது பாருங்களேன், சத்து அப்படின்னா இருப்புன்னு பேர். அப்போ இங்கே சூரியனை நீங்கள் சத்தாக நினச்சிக்கலாம், கற்பனை பண்ணிக்கலாம். சத்துனா சூரியன் இருப்பது, இருக்கிறது உண்மை. அப்போ சூரியன் இடத்துலேருந்து வெளிப்படுகின்ற ஒரு வெளிச்சம் இருக்குங்களே, ஒரு பிரகாசம் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து சித்துன்னு பேர். அப்போ அது மாதிரி இங்கே பிரம்மம் மட்டுமே இருக்கிறது, அதற்கு பேர் சத்து. அதனிடமிருந்து வெளிப்படுகின்ற அறிவுக்கு பேர் சித்து. இப்போ ரெண்டும் உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது புரியுதுங்களா? சூரியனுக்கு பேர் சத்து, சூரியனிடமிருந்து வெளிப்படுகின்ற வெளிச்சத்துக்கு பேர் சித்து. அது மாதிரி இங்கே பிரம்மத்துக்கு பேர் சத்து, பிரம்மத்திடமிருந்து வெளிப்படுகின்ற அறிவுக்கு பேர் சித்து. இப்படி நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்குங்க. ஏன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஓமானத்தை நான் வந்து உங்களுக்கு தெரியக்கூடிய பொருளை வச்சு தான் சொல்லி கொடுக்க முடியுமே தவிர தெரியாத பொருளை வச்சு நான் எப்படி சொல்லி கொடுப்பேன்? வாய்ப்பே இல்லை. அப்போ பிரம்மத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா நீங்கள் யாருமே பிரம்மத்தை பார்த்ததில்லை. அப்போ நான் பிரம்மத்தையே பார்த்தது இல்லைங்களே, எப்படிங்க பிரம்மத்தை வச்சு நீங்கள் விளக்கம் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்கிறதுனால தான் சூரியனை வச்சு விளக்கம் கொடுக்குறோம். சூரியனை வச்சு விளக்கம் கொடுக்கறது எதனாலன்னா சூரியனை எல்லோரும் பார்த்துருக்குறோம். ஆக சூரியன் என்பது இருக்கிறது, அது இருப்பு சத்து, அதிலிருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்படுவதற்கு பேர் சித்து அப்படின்ற அளவுக்கு நீங்கள் புரியுதா? இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இப்போ அந்த சூரியன்லேருந்து ஒரு வெளிச்சம் வெளி வருதுங்க, ஆனால் அந்த வெளி வர்ற வெளிச்சம் வந்து எப்படிங்க பிரகாசிக்குது? அது பிரகாசிக்கிறது எப்படி, அதை யார் பார்க்குறா, எப்படி தெரியுது அது? அதுக்கு பூமிங்கிற ஒரு பந்து இருக்குது, அந்த பூமிங்கிற பந்து மேலே நாம் இருக்கிறோம். அப்போ அந்த சூரிய வெளிச்சமானது என்ன ஆகுதுன்னா நேராக வந்து பூமியை படும்போது பூமியில் பட்டு பிரதிபிம்பிக்கு, பூமியில் பட்டு பிரதிபிம்பித்த உடனே இப்போ பூமியில் சூரிய வெளிச்சம் தெரியுது நமக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது என்னங்க ஒரு பெரிய விஷயம், பூமியில் பட்டு பிரதிபிம்பிக்கிற மாதிரி எந்த கிரகத்தில் பட்டாலும் பிரதிபிம்பிக்கும் இல்லை அப்படின்னா உண்மைதான், எந்த கிரகத்தில் பட்டாலும் பிரதிபிம்பிக்கும். ஆனால் இப்போ நீங்களே ஒரு ராக்கெட் எடுத்துக்கோங்க, விண்கலன் ஒன்று எடுத்துக்கோங்க, அந்த ராக்கெட்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு பூமியிலிருந்து கிளம்பிடுங்க. கிளம்பி ஒரு சில 1000 கிலோமீட்டர் அல்லது 1000 மைல்கள் அந்த பக்கம் கடந்து நீங்கள் அப்படியே மேலே போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டீங்க, பூமியினுடைய எல்லையை விட்டு தாண்டிட்டீங்க, அப்போ நீங்கள் அங்கே வெளிச்சத்தை பார்ப்பீங்களா? இப்போ நான் கேட்குற கேள்வி வந்து ரொம்ப டெப்த்தான கேள்வி. நீங்கள் பூமியில் சூரிய வெளிச்சத்தை பார்த்தீங்க, மேலே சூரியன் இருக்கிறது உண்மை, கீழே பூமியில் சூரிய வெளிச்சம் படுவதும் உண்மை. ஆனால் நீங்கள் பூமியை விட்டு பயணம் பண்ணி ராக்கெட்டில் மேலே போன உடனே அங்கே இருள் வந்துடுது, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனோடனே அங்கே இருள் வந்துடுது, அங்கே சூரியன் இருக்குது ஆனால் வெளிச்சம் இல்லை. என்னங்க ஒரு வித்தியாசமா இல்லை? இதுதான் சயின்ஸ். ஏன்னா சூரியனுடைய வெளிச்சமானது வெளிப்பட்டு கொண்டே இருக்கு, ஆனால் அந்த வெளிச்சம் நீங்கள் வான மண்டலத்தில் பார்க்க முடியாது, அது ஏதேனும் ஒரு உபாதியில் பட்டு பிரதிபிம்பித்தால் மட்டும்தான் அது பிரதிபிம்பித்து பிரகாசிக்க முடியும். அப்படிதான் சூரியனுடைய வெளிச்சம் வந்து பூமியில பட்டு வெளிப்பட்டு பிரகாசிக்கிறதுனால நமக்கு இங்க வெளிச்சம் தெரியுது, இல்லைன்னா நம்ம பூமியில வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது. அப்ப சூரியனுடைய ஒளிக்கதிர்களானது பூமியை ஊடகமாக கொண்டு ஒரு உபாதியாக கொண்டு அதன் மீது பட்டு பிரதிபிம்பிப்பதினால சூரிய பிரகாசம் இருப்பதை நாம் எப்படி அறிகிறோமோ, இது எப்படி நமக்கு நல்லா புரியுதோ, இதே கான்செப்ட் அப்படியே தூக்கி பிரம்மத்துக்கிட்ட வாங்க. இப்ப பிரம்மம் என்ன அப்படின்னா, பிரம்மம் என்பது சத்து, அது இருக்கிறது, அதனிடமிருந்து ஒரு சக்தி வெளிப்படுகிறது, அது ஒரு அறிவு பிரகாசமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, அதற்கு பேர் சித்து. ஆனால் அவ்வாறு வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற சித்தானது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஒரு உபாதி தேவை, அந்த ஊடகம் எது அப்படின்னு கேட்டா மைண்டு. இதுதான் விஷயங்க. இப்ப நான் சூரியனோட கம்பேர் பண்ணி அந்த பிரம்மத்தை புரிய வைக்கிறேன். அப்ப சூரியனுடைய இருப்பினாலே, சூரியனிடமிருந்து வெளிப்படுகின்ற வெளிச்சத்தினாலே இங்கு பூமியில் நாம் வெளிச்சத்தை உணர்வது போல, பிரம்மத்தினுடைய இருப்பினாலே பிரம்மத்தினுடைய அறிவு பிரகாசத்தை வெளிப்படுத்தி உணர வேண்டுமானால் அதற்கு மனம் என்ற ஒரு உபாதி தேவை அப்படிங்கிறது தான் எங்க விஷயமே. அப்போ மனதில் பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால உங்க மனசு தான் இதை வந்து கல், இது மண், இது கழுத, இது மாடு, இது ஆடு, இது எருமை அப்படின்னு பேர் வச்சிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க, என்னென்ன ரூபத்தை வேணால் பாருங்கள், ஆனால் இந்த நாமமும் ரூபமும் எதன் அதிஷ்டானத்தில் இருக்குது? உங்களிடத்தில் இருக்கின்ற அறிவின் அதிஷ்டானத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பிரதிபிம்ப ஆற்றலை மனம் வழியாக பிரதிபிம்பிக்கிறதுனால உங்களுக்கு இந்த உலகத்தில் இப்படி பல உருவங்களும் பல ரூபங்களும் பல பெயர்களும் அறிமுகமாகுது. இல்லைன்னா உங்களுக்கு இதில் உலகத்தில் என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாதில்ல. அப்போ மைண்ட் இல்லைன்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே தெரிய போகிறது இல்லை. அப்போ சூரிய ஒளி அதே மாதிரி பூமி இல்லை அப்படின்னா அது பட்டு பிரதிபிம்பிக்க போகிறது இல்லை. அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி நான் இதை இன்டெப்த்தாக சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது ஏதேனும் ஒரு வெளிச்சமானது பட்டு பிரதிபிம்பிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு உபாதி இருக்க வேண்டும். அப்போ சூரியனுடைய ஒளியானது பூமியில் பட்டு பிரதிபிம்பிப்பதனால பூமி தான் சூரியனை பிரதிபிம்பிக்கின்ற உபாதி. அதுபோல பிரம்மம் தன்னுடைய இருப்பிலே இருந்து கொண்டு அதனுடைய ஆற்றலாகிய சித்தை வெளிப்படுத்தும் பொழுது அது எதில் பட்டு பிரதிபிம்பிக்கின்றதோ அந்த உபாதிக்கு பெயர் மனசு. அப்போ அந்த மனசு தாங்க இங்கே பல்வேறு பரிமாணங்களுக்குள்ள பலவாறாக மாறுது. இப்போ அந்த பூமி தாங்க இங்கே பல்வேறு பரிமாணங்களுக்குள்ள பலவாறாக மாறுது. எப்படிங்க பூமி பலவாராக மாறிச்சுங்க? பூமி உருண்டையாக தான் இருக்குது, அந்த பூமியில் தண்ணி இருக்குது, காற்று இருக்குது, அப்புறம் அதில் சுவாசம் பண்ணுறதுக்கான காற்று மட்டுமா இருக்குது, சூடு இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே பூமியில் பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை கலந்து தான் இருக்குது. அப்புறம் அதில் உயிரினங்கள் உருவாகுது, செடி கொடிகள் உருவாகுது. ஆனால் வெறும் பூமிக்குள்ளே இத்தனை ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் படைக்கப்படுவது எப்படி உண்மையோ, அது மாதிரி இங்கே அறிவினிடத்திலிருந்து வெளிப்பட்டு பிரகாசிக்கின்ற உபாதியாகிய மனதினிலே ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் வெளிப்படுவதும் உண்மையே. அப்போ இந்த மாதிரி நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து அறிவு எப்படி நம்ம மூலமாக பிரகாசிக்குது அப்படிங்கிறது புரிய வந்துடும். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இங்கே எப்படி உடல் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நான் கூட இங்கே கிடையாது, ஏன்னா இருப்பது பரம்பொருள் மட்டுமே. தங்கம் இருப்பதுனால ஆபரணம் இருப்பது போல ஆபரணத்துக்கு என்று தனி ஒரு இருப்பு கிடையாது. அது மாதிரி இங்கே பிரம்மம் இருப்பதுனால உலகம் இருக்கிறது, உலகத்துக்கு என்று தனி ஒரு இருப்பு கிடையாது அப்படிங்கிறது இங்கே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துக்கு தனி ஒரு இருப்பு கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்ல வரும்போது இப்போ உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, இப்போ பிரம்மம் எங்கேயோ இருக்கிற மாதிரியும் இந்த பூமி உருண்டை தனியாக எங்கேயோ இருக்கிற மாதிரியும் அந்த பூமியில் நீங்கள் வசிக்கிற மாதிரியும் நீங்கள் அந்த பூமியை பார்த்துக்கிட்டும் சூரியனை பார்த்துக்கிட்டும் பிரம்மம் எங்கேயோ இருக்குது பார்க்க முடியலங்கிற மாதிரியும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எங்கேயோ பிரம்மம் இருக்குது, அந்த பிரம்மம் தான் இருப்பதுனால உலகம் இருக்குது, ஆனால் அந்த உலகத்தில் நான் இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே விஷயமே. நீங்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகமே இருக்குது, நீங்கள் இல்லைன்னா இந்த உலகம் இருக்காது. அது நீங்கள் இரவு நேரம் தூங்க போகும்போது நீங்கள் இந்த உலகத்தை விட்டுறீங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஓமானம் சொன்னோம் இல்லையா. இரவு நேரம் வந்து நீங்கள் போகிறீங்க, வீட்டில் போய் படுக்கிறீங்க, அப்போ நீங்கள் தூங்கின உடனே இந்த வெளி உலகத்தை விட்டுடுறீங்க, ஆனால் அங்கே வேறு ஒரு உலகத்தை படிச்சுக்கிறீங்க, அதுக்கு பேர் கனவு உலகம். அப்புறம் அதுவும் ரொம்ப நேரம் கனவு காண்றதில்ல, ஒரு குறிப்பிட்ட நேரம் கனவு காண்றீங்க, அப்புறம் அந்த கனவு உலகத்தையும் விட்டுட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறீங்க. அப்போ உங்களுக்கு நனவு உலகமும் இல்லை, கனவு உலகமும் இல்லை, நீங்களும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இங்கே எல்லாமே இல்லாமல் போயிட்டாலும் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க இருப்பு, அதுதாங்க பிரம்மம், அதுதான் நான் அப்படின்னு நீங்கள் ஒரு தனி மனிதன் உணர்ந்தான்னா அவன் இவ்வளவு ஊடகங்கள் வழியாக தன்னை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறான் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட வாய்ப்புங்கிறத வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த மந்திரம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசப்போகுது, அதையும் பார்த்துடலாம். அகமேவ ஜகத் சர்வம் அகமேவ சின்மயம் அகமேவ ஹி சர்வத்ர நான் யதஸ்தி கதாச்சனா. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அகமேவ ஜகத் சர்வம் நானே இந்த உலகமாக இருக்கின்றேன், நானே இந்த உலகத்தில் எல்லாமாக இருக்கின்றேன். அகமேவ ஜகத் சர்வம் அகமேவ ச சின்மயம், நானே சித்ரூபமாகிய அறிவு. சின்மயம் அப்படின்னா என்ன, அந்த சுயம் பிரகாச அறிவு நானே. அப்போ அகமேவ ச சின்மயம், நானே அந்த சுயம் பிரகாச அறிவாக இருக்கின்றேன். அகமேவ ஹி சர்வத்ர நான்யதஸ்தி கதாச்சனா, என்னை தவிர இங்கு எதுவுமே நிஜம் இல்லை. எப்படி அருமையாக சொல்கிறார் பாருங்க. இப்போ நான் இருப்பதினால் இங்கே எல்லாம் இருக்கிறது, என்னுடைய இருப்பினாலே இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலகம் மட்டுமா இருக்கிறது, இந்த உலகத்துக்கு வெளியே நீங்கள் சூரியன் சந்திரன் என்னென்ன பார்க்குறீங்க, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்னென்ன உங்களால் உங்கள் புலன்களுக்கு அடிப்படையில் என்னென்ன பார்க்க முடியும் அதையெல்லாம் நீங்கள் பார்த்துடலாம். ஆனால் அதையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, நீங்கள் இருக்கிறதுனால. அப்போ நீங்கள் இருப்பதினால் இது தெரிகிறது, என்னை தவிர இங்கே வேறு எதுவும் நிஜம் இல்லை அப்படின்னு சொன்னால் இது ஒரு டெப்தான சப்ஜெக்ட். இந்த மந்திரம் என்ன சொல்ல வருது நல்லா புரிஞ்சுக்குங்க. அகமேவ ஜகத் சர்வம் அகமேவ ச சின்மயம், நானே இந்த உலகத்தில் எல்லாமாக இருக்கின்றேன், நானே சித்ரூபமாகிய அறிவு அப்படிங்கிறத முதல் லைன்ல சொல்லுது. ரெண்டாவது, அகமேவஹி சர்வத்ர நான்யதஸ்தி கதாச்சனா, என்னை தவிர இங்கு எந்த நிஜமும் இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டெப்தான சப்ஜெக்ட் அறிவு முனிவர் வந்து நிதாகனுக்கு உபதேசிக்கும் போது நிதாகனுக்கு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்களேன். என்னங்க, நான் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இருக்குதுங்க, நானே தான் அந்த சித்ரூபமாகி அறிவுன்னு சொல்கிறீங்க, என்னை தவிர எந்த நிஜமும் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் இவ்வளவு என் மூலமாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எந்த நிஜமும் என்னை தவிர இல்லைன்னு சொல்லும்போது வெளியே பார்க்குற அந்த சந்திரன் அந்த சூரியன் இதெல்லாம் என்னை தவிர வேற இல்லையா, அப்போ நான் தான் அதுவா, அதுதான் நானா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கும் இல்லையா, எழுந்திருக்கணும் இல்லையா. அப்படி எழுந்தாலும் கூட இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுது, ரிபுமுனிவர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மைதான்ப்பா, உன்னை தவிர எதுவுமே இல்லை, அப்படின்னு அடுத்த லைன்ல சொல்றாரு பாருங்க. நைவ பசியாமி கஞ்சித் ஸ்வம் ந பசியாமி கதாச்சனா, ஏக்கமேவ பரம் பிரம்மா சர்வம் பிரம்ம இவ கேவலம். அடுத்த மந்திரம், நைவ பசியாமி கஞ்சித் ஸ்வம் ந பசியாமி கதாச்சனா, ஏக்கமேவ பரம் பிரம்மா சர்வம் பிரம்ம இவ கேவலம். இங்க என்ன சொல்றாருன்னா, நான் என்னையும் தனியாக காணவில்லை, வேறொன்றையும் காணவில்லை, எல்லா இடங்களிலும் பிரம்மமே ஒரே நிஜம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன, போன மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு நல்லா கவனிச்சு பாருங்க. போன மந்திரத்தில் என்ன சொல்றாரு, நானே உலகம் நானே அறிவு, என்னை தவிர எந்த நிஜமும் இல்லைன்னு சொன்னவர், அடுத்த மந்திரத்தில் நான் என்னையும் தனியாக காணவில்லை வேறு ஒன்றையும் காணவில்லை எல்லா இடங்களிலும் பிரம்மமே நிஜம் அப்படின்ட்டார். நைவ பசியாமி கஞ்சித்வம் ந பசியாமி கதாச்சனா, ஏக்கமேவ பரம் பிரம்மா சர்வம் பிரம்ம இவ கேவலம். பிரம்மத்தை தவிர இங்கு எதுவுமே கிடையாது, ஏனால் எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம் அப்படின்றாரா. இப்போ நிதாகனுக்கு சந்தேகம் வந்துடும், நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னீங்க, நானே உலகம் நானே அறிவு, என்னை தவிர எதுவும் நிஜம் இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த லைன்ல வந்து என்னையும் தனியாக பார்க்க முடியல வேறொன்றையும் பார்க்க முடியல எல்லா இடங்களிலும் பிரம்மம் மட்டும்தான் இருக்குது அது மட்டும் தான் நிஜம்னு சொல்றீங்க, இது எப்படிங்க சாமி எனக்கு புரியலையே அப்படின்னு நிதாகன் கேட்டான்னா, இதை எப்படி புரிய வச்சுக்கலாம், ஆழ்ந்த சிந்தனை பண்ணி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க, இப்போ நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ விசேஷங்கள் தெரியுது, இது பேனா இது பென்சில் இது புத்தகம் அப்படின்னு உங்களுக்கு அது மட்டுமா தெரியுது, எவ்வளவோ விசேஷங்கள் உங்கள் மனசு ஏற்றி வச்சிருக்கிறதெல்லாம் தெரியும், இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு தெரியும், ஏன்னா அவரவர்கள் ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணங்களை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் மருத்துவம் படித்த டாக்டராக இருந்தால் உங்களுக்கு சாதாரண மனிதனை விட நிறைய விஷயங்கள் தெரியும், என்ன தெரியும், அனாட்டமி தெரியும். நீங்கள் சாதாரண மனிதன் வந்து மனிதனை மேலே மட்டும்தான் பார்ப்பான், ஓ இதான் கண்ணுங்க இதான் மூக்கு இதான் நாக்குன்னு பார்த்துட்டு விட்டுருவான். ஆனால் நீங்கள் டாக்டருக்கு படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மனித உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்பெல்லாம் தெரியும், ஓ இதுதான் இருதயம் இதுதான் கிட்னி இதுதான் லிவரு இதுதான் ஸ்ப்ளீனு இதுதான் வந்து நுரையீரல் அப்படின்ட்டு உங்களால் என்னென்ன பார்க்க முடியும், எக்ஸ்ட்ரா ஆர்கன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும், ஏன்னா நீங்கள் மருத்துவ படித்ததுனால. அப்போ பாருங்களேன், இங்கே வெளி உலகத்தில் நாம் பார்க்குற புற விஷயங்கள் வந்து அவரவர்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் அடிப்படையிலையும் சில கூடுதலாகவும் சில குறைவாகவும் தெரியலாம்ல, அப்படித்தானே நம்முடைய ஜென்ரல் எஜுகேஷன் நமக்கு கொடுத்துருக்கு. இங்கே என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன், அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லும்போது உங்களால் ஏற்றுக்க முடியல, எப்படிங்க நான் இருக்கிறதுனால உலகம் இருக்குன்ட்டு. அதுக்கு நம்ம என்ன உங்களுக்கு உதாரணம் புரிய வச்சோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற உலகம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் புலன்கள் அடிப்படையில் இருக்குது, அது சத்தியம். ஆனால் நீங்கள் பார்க்குற உலகம் தான் உண்மையானா இல்லை, உங்களுக்கு மாறாக வேறு சில உலகங்களும் சிலருக்கு தெரியும், அது என்னன்னா அவரவர்களுடைய மனோபாவத்தை பொறுத்துன்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு உதாரணம் என்ன சொல்லிட்டோம், புழு பூச்சியாக பிறந்தா அதுக்கு வேற உலகம், மிருகமாக பிறந்தா அதுக்கு வேற உலகம், மனிதனாக பிறந்தா உங்களுக்கு ஒரு உலகம், மனிதர்களையே எல்லாருக்கும் ஒரே மாதிரி உலகம் கிடையாது, அந்தமான் நிக்கோபாரில் வாழ்கிறவனுக்கு வந்து வாழ்க்கை வேற, அமெரிக்கா போன்ற பெரு நகரங்களில் வாழ்கிறவனுடைய வாழ்க்கை வேற, அவனுடைய டெக்னாலஜி வேற, நம்முடைய டெக்னாலஜி வேற. அப்போ இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய விசை சுகங்களினுடைய அடிப்படையில் அவரவருடைய வாழ்க்கை முறை உலகம் மாறுபட்டு காணப்படுவது போல, இங்கே ஏன் இந்த மாறுபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனம் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்கள் தான் இந்த மாறுபாடு. அப்போ இந்த மாறுபாடுகளின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு உலகம் உண்டாகியிருக்கு, இன்னொருத்தருக்கு ஒரு உலகம் உண்டாகியிருக்குன்னா உலகம் வேற மாதிரி தானே தெரியுதுங்க அப்படின்னா, அதுக்கு தான் முதல் பாட்டில் அவர் சொல்லிட்டாரு, நானே உலகம் நானே சித்ரூபமாகி அறிவு, என்னை தவிர எந்த நிஜமும் இல்லை அப்படின்ட்டு முதல் பாட்டில் புரிய வச்சாரு. அப்போ நம்ம அதை பார்க்கும்போது, அப்போ நான் இருப்பதினால இந்த நனவு உலகம் இருக்கு, அது அமெரிக்காவாக இருக்கலாம் அண்டார்டிகாவாக இருக்கலாம், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நனவு உலகம் இருக்கு. இப்போ அண்டார்டிகாவில் தாவரங்களே கிடையாது, அங்கெல்லாம் பனிப்பிரதேசம், அப்போ அந்த உலகம் அப்படி தான் இருக்கும், அங்கே போய் நீங்கள் தாவரங்கள் எப்படி இருக்குன்னு கூட பார்க்க முடியாது, அங்கே பிறந்த குழந்தைக்கு தாவரங்கள்லாம் எப்படி இருக்கும் அது இந்த மாதிரி பூமிக்கு வந்தால் தான் பார்க்க முடியும், அங்கே அண்டார்டிகாவில் தாவரங்களை பார்க்க முடியாது. அப்போது பனிப்பிரதேசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வெறும் பனியை மட்டும் பார்க்குற வாழ்க்கை முறை வேறு, இங்கே நம்ம தாவரங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பனிப்பிரதேசத்தை பார்த்ததே இல்லை, அப்போ நம்முடைய வாழ்க்கை முறை வேறு. அப்போ ரெண்டுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாழ்க்கை முறைங்கும் போது நம்முடைய உலகம் வேறு அவங்களுடைய உலகம் வேறு அப்படிங்கிறத நம்ம நனவு உலகத்திலேயே ஒரு தீர்மானம் பண்ணுற மாதிரியே நம்ம இரவு போய் தூங்கும்போது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த நனவு உலகத்தை விட்டுட்டு கனவு உலகம் படைச்சிக்கிறோம். அந்த கனவு உலகத்தில் அவரவர்களுக்கான கனவு, உங்களுக்கு ஒரு மாதிரி கனவு, எனக்கு ஒரு மாதிரி கனவு, என்னுடைய நண்பனுக்கு ஒரு மாதிரி கனவு. ஏன்னா அவரவர்கள் மனோபாவத்துக்கு தகுந்த கனவு. அப்புறம் எல்லாருமே டீப் ஸ்லீப் போயிடுறோம். அப்போ ஒரு நனவு உலகத்தையும் விட்டுட்டோம், கனவு உலகத்தையும் விட்டுட்டோம், நாம் யாருன்னே தெரியல. அப்படியும் நடக்குது நமக்கு. அப்போ இங்கே உண்மையில் என்னன்னா, இங்கே இருப்பது ஒரு இருப்பு இருந்துகிட்டு இருக்கு, அது பிரகாசிக்கிறதுக்கு ஒரு ஊடகத்தை பயன்படுத்துது. அந்த ஊடகம் ஆக்டிவேட்டாக இருந்தால் அது பிரகாசிக்கிறத தெரிஞ்சுக்கலாம், ஆக்டிவேட் ஆகலைன்னா அது பிரகாசிக்கிறது தெரியாது. இப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ அந்த ஆக்டிவேட் ஆன நிலையில் மனிதன் அந்த பிரகாசத்தை வெளிப்படுத்துவதற்கான தகுதியை வளர்த்துட்டா அந்த பிரகாசம் என்னுடையது தான் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான்ல. அதுக்கு தான் இங்கே அப்டேட் ஆக சொல்கிறாரு. அது அடுத்த பாடலில் சொல்லும்போது, நான் என்னையும் தனியாக காணவில்லை, வேறொன்றையும் காணவில்லை, எல்லா இடங்களிலுமே பிரம்மம் மட்டுமே நிஜம், அதுதான் ஒரே நிஜம் அப்படின்னு சொல்லிட்டாரா? இப்போதான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன புரியணும்னா, ஃபர்ஸ்ட் நான் தானே இருக்கிறேன்னு சொல்றாங்க, இப்போ பிரம்மம் மட்டும் தானே நிஜம்ங்கிறாங்க. அப்படிங்கும்போது தான் இங்க நீங்க தான் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பூடகமா சொல்றாரு. இங்க எல்லா இடங்களிலும் பிரம்மமே, அது மட்டுமே ஒரே நிஜம் அப்படின்னு சொன்னதுனால, இப்போ நீங்கள் அந்த பிரம்மமாக இருக்கிறதுனால தான் உங்கள் மூலமாக பிரகாசிக்கிற இந்த உலகம் வந்து உங்கள் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. எப்படி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் தூய அறிவாகிய ஆத்மா. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஆத்மாவாக இருக்கிற நீங்கள் வந்து ஒரு உடலையும் மனதையும் ஊடகமாக பயன்படுத்தி இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு வந்து இதை அனுபவமாக்குற ஒரு டூலாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த ஊடகத்தின் வழியாக நீங்கள் புலன்களை கொண்டு பார்க்கும்போது, அந்த புலன்களின் வழியாக உங்களுக்கு அறிமுகமாகின்ற பேனா, பென்சில், மிருகம், பறவை, பாம்பு, பல்லி அப்படின்னு என்னென்ன ஜீவராசிகளை பார்த்தாலும் சரி, ஜட பொருட்களை பார்த்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சுது? நீங்க பார்த்த வெளிப்பொருட்கள் எல்லாம், இது பேனா, இது பென்சில், இது பாம்பு, இது பல்லின்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதுங்க? யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஆசிரியர் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்ப அம்மா சொல்லி கொடுத்தாங்களோ ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்களோ, அது பாம்பு தான், இது பல்லி தான் அப்படின்னு உங்களால எப்படிங்க பிரிச்சு பார்க்க முடிஞ்சுது? அவங்க சொல்லும்போது இது பாம்புன்னு சொன்ன உடனே சரின்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, இது பள்ளின்னு சொன்ன உடனே சரினு ஏற்றுக்கிறீங்க, அப்புறம் இது பேனான்னு உடனே ஏற்றுக்கிட்டீங்க, இது பென்சில்னு ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் மாற்றி சொல்ல போகிறது கிடையாது. எப்போ கேட்டாலும் பேனாவை பேனாவாக தான் காட்ட போகிறீங்க, பென்சிலை பென்சிலை தான் காட்ட போகிறீங்க. மாற்றி காட்ட போகிறீங்களா? ஏன் காட்ட மாட்டீங்க? உங்களுடைய பகுத்தறிவு என்ன பண்ணுதுன்னா, உள்ளே இருக்கிற பகுத்தறிவு இது இது இன்னது என்று பகுத்தறியுது. அப்போ பேனாவே பேனான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்குது, பல்லிய பல்லின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்குது, இனிமேல் பல்லிய பாம்புன்னு சொல்லாது, பேனாவை பென்சில்னு சொல்லாது. இது புரியுதா? அப்போ இங்கே உங்ககிட்ட இருக்கிற பகுத்தறிவே என்ன பண்ணுதுன்னா, வெளி உலகத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை உள் வாங்கிக்கிட்ட பிறகு அது உங்களால் உண்டாக்கப்பட்ட விஷயமா தான் இருக்க முடியும், வேற யாரும் உண்டாக்க முடியும்? நீங்கள் தான் அதை பேனான்னு பேர் வச்சு உண்டாக்கி வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது பேனான்னு தான் சொல்ல போகிறீங்க, மாற்றி சொல்ல போகிறதில்ல. பென்சிலை பார்த்தா பென்சில் தான் சொல்ல போகிறீங்க, மாற்றி சொல்ல போகிறதில்ல. அப்போ பேனா, பென்சில் அல்லது பாம்பு, பல்லி அப்படிங்கிற விஷயமெல்லாம் நாமமும் ரூபமும் மாறுபட்டு காணப்பட்டாலும், அது நீங்கள் இருப்பதினால் தானுங்க அந்த ரூபமும் நாமமும் மாறுபட்டு காணப்படுது. நீங்கள் வில்லே இல்லைன்னா யாருக்கு போய் நான் பேனா பென்சில் சொல்லித்தர முடியும்? நான் யாருக்கு போய் பாம்பு பள்ளியை சொல்லித்தர முடியும்? வெறும் காத்துக்கிட்ட போய் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியுமா? காற்றை கூப்பிட்டு வா வா காத்தே பாரு, இதுதான் பேனா, இதுதான் பென்சில் அப்படின்னு நான் காத்துக்கு சொல்லி கொடுத்தா காற்று புரிஞ்சுக்குமா? இல்லை வெட்ட வெளி ஆகாயத்துக்கு சொல்லி கொடுத்தா ஆகாயம் புரிஞ்சுக்குமா? இல்லை அக்னிக்கு சொல்லி கொடுத்தா அக்னி புரிஞ்சுக்குமா? நீருக்கு சொல்லி கொடுத்தா நீர் புரிஞ்சுக்குமா? மிருகங்களுக்கு சொல்லி கொடுத்தா மிருகம் புரிஞ்சுக்குமானா? பஞ்சபூதங்களில் எதுவுமே புரிஞ்சிக்காது. அந்த பஞ்சபூத பரிமாணத்தில் மனித அறிவில் வந்த பகுத்தறிவு கொண்டவன் அவன் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை, இது பாம்பு இது பல்லின்னு பிரித்து பார்ப்பான், இது பேனா இது பென்சில் என்று பிரித்து பார்ப்பான். பிரித்து பார்ப்பதை மனதில் பதிய வைப்பான், எப்பொழுது கேட்டாலும் சரியாக சொல்வான். அப்போ இந்த பரிணாமம், இந்த வளர்ச்சி எங்கே நடந்திருக்கு? மனதின் பரிணாமம். இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. மனசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு அறிவு தாவரமாக பிறக்கும் போது இதை புரிஞ்சிக்க முடியாது, இரு அறிவு புழுப்பூச்சிகளாக பிறக்கும் போது இதை புரிஞ்சிக்க முடியாது, பாம்பு பல்லி முடியாது, பறவை முடியாது, மிருகம் முடியாது. அப்போ எப்போ தான் முடியுங்க? மனிதனாக வந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா மனிதனிடத்தில் மட்டும்தான் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது. அதுவும் எப்பொழுது நடக்கும்? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அப்போதான் நடக்கும். அதுக்காக மனிதனுக்கு அந்த சக்தி வந்துருச்சு அப்படின்ட்டு கை குழந்தைக்கு போய் நீங்கள் சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்குமா? அப்போவும் கை குழந்தைக்கு புரிஞ்சிக்காது. ஏன் அப்படின்னா, அந்த கை குழந்தைக்கும் மெச்சூரிட்டி இல்லை, அதனுடைய மூளை வளரவே இல்லை, அதனுடைய உடல் வளரவே இல்லை, அப்போ அதுக்கு உள்ளம் வளராதனால உடலும் வளராதனால நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்காத. அப்போ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் மனிதனும் அந்த விஷயத்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு பக்குவம் படுறான். அது கூட எல்லா வயதுலையும் பக்குவம் போயிட்டானா? இல்லை. இப்போ 2 வயசு குழந்தை ஒரு மாதிரி புரிஞ்சுக்கும், 5 வயசு குழந்தை ஒரு மாதிரி புரிஞ்சுக்கும், 50 வயசு மனிதன் ஒரு மாதிரி புரிஞ்சிட்டு இருப்பான். அப்போ 5 வயது குழந்தையினுடைய புரிதலுக்கும் 50 வயது மனிதனுக்குள்ள புரிதலுக்கும் என்ன வித்தியாசம்? மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டிங்கிறது எந்த பேஸில் சொல்கிறோம்? உடலும் உள்ளமும் வளர்ந்ததை வைத்து சொல்றோம் மெச்சூரிட்டிங்கிறத. அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, அறிவு பரிமாணத்தில் உடல் மாறலாம், உள்ளம் மாறலாம், ஆனா அது உபயோகமான உபாதியா இருக்குதா அப்படிங்கறதா முக்கியம். அப்ப உபயோகமான உபாதியில எந்த மனசும் உடலும் அறிவு பிரகாசிக்கிறதுக்கான பக்குவத்தை அடையுதோ அப்ப அதை முழுமையாக பிரதிபிம்பித்து காட்ட முடியும் இல்லையா? அப்படிதான் இப்ப பிரதிபிம்பித்து காட்டுது. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திருப்பி சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கே வரேன். நான் உங்களுக்கு வந்து ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், ரொம்ப இன்டெப்த்தாக கேட்கணும், திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக கேட்கணும். இப்போ நீங்கள் அந்த பரமாத்மாவை பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் மனசு அந்த உடம்பு தான் இதை வந்து பிரதிபிம்பித்து காட்டுது, அதுதான் நான் புரிஞ்சு போச்சு. இப்போ நான் தான் அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய தகுதியை ஒருத்தர் அடைஞ்சிட்டாருன்னா அவருக்கு பேர் ஜீவன் முக்தன். ஏன்னா அவர் மட்டும் ஏன் ஜீவன் முக்தரானாரு, மற்ற மனிதர்கள்லாம் ஏன் ஆகலை? அவருக்கு புரிஞ்சு போச்சு இங்கே பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, அது த்ரூ திஸ் பாடி மைண்டு எம் மூலமாக பிரகாசிக்குது, அப்போ நானே பிரம்மம் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய ரெஃப்ளெக்டடை யூஸ் பண்ணுற மீடியாவாக இந்த உடலும் மனசு இருக்குது, ஆனால் ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் நாட் திஸ் மைண்டுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்லன்னு அவர் ஜீவன் முக்தன் புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வெட்ட வெளித்தன்மையில் அந்த தூய அறிவில் இந்த உடலையும் மனதையும் ஊடகமாக வச்சு உலகத்தை ரசிக்கிறாரு. அது ஜீவன் முக்தனுக்கு சாத்தியம், ஆனால் சராசரி மனிதனுக்கு சாத்தியம் இல்லை இல்லையா? அப்போ நீங்கள் அந்த அறிவை பிரகாசிக்கிறதுக்கான இது இருக்கணும் இல்லை, தன்மை வேணும் இல்லையா? அது எப்படி நம்ம புரிய வைக்கலான்னா, மீண்டும் அங்கேயே போகலாம். சூரியன் இருக்கார் இல்லையா? இப்போ சூரியன் வந்து ஒரு பவர்ஃபுல் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் அவர் பவர்ஃபுல் வெளிச்சத்தை வெளிப்படுத்தும் போது அந்த பூமியில் பட்ட உடனே பூமியிலிருந்து ஒரு வெளிச்சம் வருதுங்க. அந்த வெளிச்சம் வந்து பூமி புற பரவுது, பார்க்கும்போது நல்லா பிரைட்டாக இருக்குது. அது எப்படி வெளிச்சம் பூமி முழுசாக வந்துடுதானா? இல்லை இல்லை, பாதி பக்கம் தான் வெளிச்சம் விழும், மீதி பாதி பக்கம் வெளிச்சம் விழாது. ஏன்னா சூரியனை பார்த்துருக்கிற பக்கத்தில் தான் சூரியனுடைய கதிர்கள் பட்டு பிரதிபிம்பிக்கும் போது உங்களுக்கு இங்கே இந்தியாவில் பகல் அப்படிங்கும்போது அமெரிக்காவில் இரவுங்கிறோம். ஏன் அமெரிக்காவில் இரவு வந்துடுதுங்க? அப்போ சூரியன் வந்து ஏங்க அந்த பக்கம் தெரியல? சூரியன் பட்டு பிரதிபிம்பிக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் பிரதிபிம்பிக்கும், அது பின்னாடி பக்கம்லாம் போய் பிரதிபிம்பிக்காது. அது என்ன, அப்படி இங்கிருந்து வளைஞ்சு கிழிஞ்செல்லாம் போய் பிரதிபிம்பிக்குமா? அப்படி பிரதிபிம்பிக்க முடியாது. அப்போது அது படுற இடத்துல அந்த தெளிவு இருந்ததுன்னா அது பட்டு வெளிப்படும் போது நமக்கு ஒரு சைடு வெளிச்சமாக இருக்குது, ஒரு சைடு இருளாக இருக்குது. அப்புறம் பூமி தன்னைத்தானே சுற்றுது. அப்போ பூமி தன்னைத்தானே சுற்றும் போது நீங்கள் இந்த பக்கம் பார்க்கும்போது பகலாக இருந்த இந்தியா வந்து அப்படி மொல்லமாக இரவாகும்போது பின்னாடி பக்கம் போயிடுது, அமெரிக்கா அந்த பக்கம் வந்துடுது. அப்போ அமெரிக்காவோட பகலாயிடுது, நமக்கு இரவாயிடுது. ஆனால் சூரியன் என்னமோ அது அங்கேயே தான் இருக்குது. சூரியன் வருவதும் இல்லை போவதும் இல்லை. இது புரியுதில்ல சயின்ஸ் படி உங்களுக்கு சூரியன் வருவதும் இல்லை போவதும் இல்லை. ஆனால் சூரியனுடைய வெளிச்சம் பூமியில் படும்போது ஒரு பகுதி பகலாகவும் ஒரு பகுதி இரவாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால் இரவு பகல் வருகின்றது அப்படிங்கிறத நம்ம சயின்ஸில் எப்படி படிச்சிருக்கிறோம். இது எல்லோருக்கும் புரியும், எல்லோரும் படிச்சிருக்கிறோம். அப்போ இதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம்? அது மாதிரி இங்கே தூய அறிவாகிய ஆத்மா தான் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் உபாதி என்ற மனதை வந்து என்ன பண்ணுதுன்னா அப்டேட் பண்ணுது. அது வந்து ஒரு அறிவு தாவரமாக பிரகாசிக்க பார்க்குது, வெளிப்பட முடியல. புழு பூச்சியில் பிரகாசிக்க பார்க்குது, வெளிப்பட முடியல. ஊர்வன பறவைகள் மிருகங்கள் எதுலேயுமே வெளிப்பட முடியல. ஆனால் மனிதன் இடத்துல மட்டும் பட்டு பிரகாசிக்கும் போது அந்த அறிவு வெளிப்பட ஆரம்பிக்குதுங்க. அப்போ என்னன்னா, மனிதன் மட்டும்தான் இறைவனை நோக்கி திரும்புகிறான். பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா புரிஞ்சுக்கணும். வேறு எந்த ஜீவராசிகளும் இறைவன் இருப்பதை அறியாது, ஆகவே இறைவனை நோக்கி திரும்பாது. பூமி சூரியனை நோக்கி திரும்பும் போது சூரியனிடம் படுகின்ற ஒளியானது பட்டு பிரதிபிம்பது போல, படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே மனிதன் ஒருவன் தான் தன்னை யார் என்று உணர்வதற்காக தன்னை அறியும் ஆர்வத்தில் இறைவனை நோக்கி திரும்புகின்றான். எனக்கு எங்கிருந்து இந்த அறிவு வந்தது, எனக்கு எங்கிருந்து இந்த பிரகாசிக்குது, நான் எப்படி இப்படி வந்தேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அப்போ அந்த தேடுதல், அந்த ஆர்வம் வந்து அவன் இறைவனை நோக்கி திருப்புது பார்த்தீங்களா? அப்படி திருப்பும்போது இந்த மனதானது இறைவனை நோக்கி திரும்பின உடனே அந்த இறைவனுடைய அறிவு ஒளி நம்ம இடத்துல பட்டு பிரகாசிக்குது பாருங்க. அப்போ தான் நாம் வந்து நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்று உணர முடியும். இல்லைன்னா நமக்கு வெளிச்சமே வரலன்னா அமெரிக்கா பக்கம் திரும்பவே இல்லை பூமி உருண்டை அப்படின்னா அமெரிக்கா எப்பொழுதும் இருளாக தான் இருக்க போகுது. அப்போ எப்பொழுதும் இருளாக இருக்கின்ற அமெரிக்காவில் என்னென்ன இருக்குன்னு எப்படி பார்க்க முடியும்? வெளிச்சம் வந்தால் தானே நமக்கு பகலில் எல்லாம் தெரியும். இல்லைன்னா அமெரிக்கா வந்து இருட்டிலே கிடக்கும். எவ்வளோ நேரம் தான் நீங்கள் மின் விளக்கில் எல்லாத்தையும் பார்த்துட முடியும்? மின் விளக்கம் அமைஞ்சு போச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே தெரியாது, கும் இருட்டு ஆகிடும். அப்போ இருட்டில் நீங்கள் எதையும் பார்க்க முடியாது. வெளிச்சம் வந்தால் தான் அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்க முடியும். நம்ம புலன்களின் அடிப்படையில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி இங்கே இரவு பகலுக்கு எது காரணமாக இருக்கு? சூரியன். ஆனால் சூரியன் மட்டுமா இல்லை, பூமி தன்னைத்தானே சுற்றுவது போல, அதுபோல பிரம்மம் அறிவு அறிவற்ற நிலைக்கு காரணமாக இருக்கு. ஆனால் அதுக்கு காரணம் அதனுடைய ஊடகமான மனசு. அப்போ இந்த மனசு தான் உங்களுக்கு வந்து பிரம்மத்தை நோக்கி திரும்பும் போது தான் நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி எந்த ஒரு படைக்கப்பட்ட ஜீவராசி தன்னை உணர விரும்புகிறதோ, படைக்கப்பட்ட ஜீவராசி தன்னை உணர விரும்புகிறதோ அப்படின்னு நான் சொல்ற இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கணும். மனிதன் போற்றக்கூடாது, எல்லா மனிதர்களும் அப்படி புரிஞ்சிக்க விரும்புறது இல்லையே. படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே எது இறைவனை தேடி தன்னை அறிய விரும்புகிறதோ அப்படிங்கிற இடத்துல அண்டர்லைன் பண்ணா சிலர் மட்டும்தான், படைக்கப்பட்ட மனிதர்களிலே சிலர் மட்டும்தான் இதை தேடுகிறார்கள். எல்லோரும் தேடி அடைவது கிடையாது, அடைய முடியாது. ஏன்னா மனிதனாக இருக்கலாம், அறிவு பரிமாணம் வளரல, அதான் நம்ம சொல்றோம். குழந்தையாக இருக்கலாம், ஏபிசிடி புரிய வைக்க முடியாது, ஆனா அவனை சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு பக்குவம் வரும்போது தான் ஆனா அவனை சொல்லி கொடுத்தா புரியும், ஏபிசிடி சொல்லி கொடுத்தா புரியும். அது மாதிரி இங்க மனிதனாக இருக்கலாம், மனித உருவத்தில் இருக்கலாம், ஆனா இறைவனை தன்னை உலகத்தை உணர வேண்டுமானால் ஒரு பக்குவம் அடைய வேண்டும். அதுதான் இங்க மனதின் பரிணாமம். அப்ப மனமானது மனித உடலில் வந்துவிட்டால் மட்டும் பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டது, ஆறாம் அறிவை தொட்டு விட்டது என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் மனித உருவத்தில் இருக்கின்றான் மனிதன், ஆனால் அவன் ஆறாம் அறிவு பரிமாணத்தில் மேம்படவே இல்லை. ஏனென்றால் அவனுக்கு சரியான கல்வி கொடுக்கப்படவில்லை, புகட்டப்படவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் பேஸ் அந்த குழந்தைக்கு உலகம் புரியும் இல்லையா? நீங்கள் அந்த குழந்தைய ஃபிசிக்ஸ் படிக்க வச்சிங்கன்னா அவனுக்கு அறிவியல் சம்பந்தமான உலகம் புரியும். அவனை நீங்கள் விஞ்ஞானம் படிக்க வச்சிங்கன்னா விஞ்ஞான சம்பந்தமான உலகம் அவனுக்கு புரியும். அப்போ அவன் வந்து கேலக்சி ஆராய்ச்சி பண்ணுவான், பூமி எங்கிருந்து எப்படி வருது, பூமி எப்படி சுற்றுதுன்னு ஆராய்ச்சி பண்ணுவான். அப்போ புவியியல் ஆராய்ச்சி இதெல்லாம் அவன் பண்ணும்போது விஞ்ஞான அறிவு அவன் இடத்துல வளரும். அப்போ இது மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய புற அறிவு அவனுக்கு இந்த புற உலகத்தை அவனுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி மாற்றி காட்டலாம். ஆனா இங்க அக அறிவு அப்படி வெளியிருந்து கொடுக்க முடியாது இல்லையா? ஏனென்றால் அது நம்முடைய சுயமா இருக்கிறதுனால சாஸ்திரம் என்ன சொல்லுது, அப்டேட் ஆகணும். மைண்டு வந்து தானே தன்னை யார் என்று தேடுற அளவுக்கு லிஃப்ட் ஆனாதான், அப்லிஃப்ட் ஆனாதான் அது வந்து விசாரணை பண்ணும். நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார், இது எப்படி இந்த படைப்பு நடந்திருக்கு, ஏன் என்ன மாதிரி அவன் இல்லை, அவனை மாதிரி நான் இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றும் கேள்வி கேட்டு துளைத்து துளைத்து அதுக்கு இந்த படைப்புக்கு யார் காரணம், இந்த படைப்புல ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு ஒவ்வொன்றும் எந்த ஒரு தனி மனிதன் ஆராய்ந்து பார்க்கிறானோ அவன் தான் தன்னை அறிய ஆர்வம் கொள்கிறான். அவனுடைய தேடுதலுக்கு அவனுக்கு விடை கிடைக்கும் போது அவன் தன்னையும் தனியாக காணவில்லை, வேறொன்றையும் காணவில்லை, எல்லா இடங்களிலுமே பிரம்மம் மட்டுமே இருக்கின்றது, அதுவே நிஜம் என்பதை உணர்கிறான். எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னா, அவன் மூலமா வெளிப்படுற அந்த தூய அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒவ்வொன்றையும் காட்டி கொடுக்குது. இது பேனா, இது பென்சில், இது பள்ளி, இது பாம்பு அப்படின்னு காட்டி கொடுக்கும்போது அவன் அதை உள்வாங்கி அதை மூலமா அவன் உலகத்தை பார்க்கறான். அப்ப இங்க ஏற்றி வைக்கப்பட்ட எல்லாம் அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப புரியும் நினைக்கிறேன். அப்ப இங்க வெளியிருந்து நீங்க என்ன விஷயத்தை கொடுத்தாலும் எல்லாமே அந்த உள்ள இருக்கிற தூய அறிவாகிய ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருப்பதுனால இங்க நமக்கு உலகம் இருப்பது போல தெரிகிறது. ஆனா உண்மையில் இந்த உலகம் இருக்கான்னா இல்லை இல்லையா? அறிவு இல்லைன்னா உலகம் இல்லாம போயிடும், அறிவு இருந்தா உலகம் இருக்கும். அப்ப அந்த அறிவு இல்லாம போனா உலகம் இல்லாம போகும்னா எப்படிங்க புரியலையேன்னா, இது பேனா இது பென்சில் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு உள்ள ஒரு சுய அறிவு இருக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க ஏதோ சயின்ஸ் அறிவு இருக்கணும்னு நினைச்சுக்க கூடாது. நிறைய பேர் அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, நான் ஏதோ படிச்சுட்டா அறிவாளின்னு நினைச்சுக்கிறீங்க. நீங்க படிக்கிறதுக்கே உங்களுக்கு உள்ள ஒரு சுய அறிவு இருந்தா தான் படிக்கவே முடியும், அப்பதான் சொல்ற சப்ஜெக்டை உள்வாங்கவே முடியும். அப்ப இது வந்து பேனா இது பென்சில்னு சொல்லும் போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சுயறிவு உள்ள மனிதனாக இருந்து நீங்கள் அப்டேட் ஆகலாம். அதை கூட புரிஞ்சிக்க முடியாத குழந்தைகளை நம்ம என்ன சொல்கிறோம், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைன்னு தானே சொல்கிறோம். இப்போ நான் அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் பிறக்குதில்லை, அந்த குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறோம் இல்லை, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லைங்க. நீங்கள் பேனானாலும் புரியாது பென்சில்னாலும் புரியாது, அந்த குழந்தைய விட்டுருங்க அப்படின்றோம் இல்லையா? அப்போ அந்த குழந்தைக்கு கல்வி அறிவு கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த குழந்தைக்கு பேர் என்னங்க, ஜடம். அப்போ ஜடம்னா என்னன்னா இந்த உலகம் உபயோகத்துக்கு படாதுங்க, ஜடத்துக்கு. அப்போ அந்த ஜடம் என்ன, கல்லு மண்ணு கூட தான் ஜடம். அது ஏதாவது இந்த உலகத்தை உபயோகப்படுத்தி பார்க்குமா? உபயோகப்படுத்தி பார்க்க முடியாது. அப்போ இந்த உலகம் யாருக்கு உபயோகப்படும் அப்படின்னா, அந்த ஆறாம் அறிவு பரிமாணத்தில் விழித்து கொண்ட மனிதன் தன்னை உணரத் தொடங்கும் போது அவனுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டது, நான் யார், இறைவன் யார் என்று புரிய வந்துடும். அப்போ தன்னை தனியாக காணவில்லை, வேறொன்றையும் காணவில்லை, எல்லா இடங்களையுமே பிரம்மமே ஒரே நிஜம் என்று அவர் சொல்றது. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, அந்த இருப்பு இருப்பதினால் இங்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் அந்த இருப்பு தன்னை அறிவதற்கான ஊடகமாக இந்த உடலையும் மனதையும் கையாளுகின்றது. அதற்கான தகுதியை அந்த உடலும் மனமும் அடைந்து விட்டால் அதுவே தன்னை உணர்கிறது, பிரம்மம் தன்னை உணர்கிறது. அதுக்கு தான் நான் ஓமான என்ன சொல்லுவேன், ஒரு கண்ணாடி, ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நீங்க நின்னா அந்த கண்ணாடியில உங்களை மாதிரியே ஒரு உருவம் பிரதிபிம்பிக்கும். ஆனால் அந்த பிரதிபிம்பிக்கின்ற உருவம் கண்ணாடி உருவாக்கவில்லை, நீங்க இருக்கிறதுனால கண்ணாடியில் தெரியுது. அது மாதிரி இங்க பிரதிபிம்பிக்கின்ற உலகம் நீங்க உருவாக்கவில்லை, பிரம்மம் இருப்பதினால் பிரதிபிம்பிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த டெக்னிக்கை நான் இங்க சொல்றேன். அதனால இது வந்து இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இங்க எல்லாம் பிரம்மத்தினுடைய இருப்பினாலும் இங்க பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு, அதற்கான ஊடகம் இந்த உடலும் மனசும் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஆனா இந்த உடலும் மனமும் நான் அல்ல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பிரம்மம், இல்லை இந்த உடலும் மனமும் நான் தான் அபிமானிச்சிங்கன்னா நீங்க ஜீவன். அப்ப இந்த மாதிரி நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த பாடல் சொல்லுது, யதா கதோ அஸ்தி நாஸ்தி வா வித்யதே யோம்னி கேவலம் ததைவேதம் ஸ்ரீம் சாத் ஆத்மன் ஏவன வித்யதே. இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, பானைக்குள்ள ஒரு ஆகாயம் இருப்பது போல, அது பானைக்குள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆகாயத்துக்கு குறைவே இல்லை. அதுபோல உடலின் இருப்பும் இல்லாமையும் ஆத்மாவை பாதிப்பதில்லை என்று இந்த அருமையான பாடலில் சொல்றார். இங்க என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, யதா கதோ அஸ்தி நாஸ்தி வா வித்யதே வியோம்னி கேவலம் ததை வேதம் சரீரம் சாத் ஆத்மன் ஏவன வித்யதே. அதாவது ஒரு பானை இருக்கு, வீட்டில் ஒரு பானை வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த பானைக்குள்ள ஒரு ஆகாயம் இருக்கு. ஏன்னா வெளியே இருக்கிற ஆகாயம் தான் பானைக்குள்ளேயும் பூந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க பானைக்குள்ள இருக்கிற ஆகாயத்துக்கு என்னங்க பேர் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க வேணா அது கடத்துக்குள்ள இருக்கிறனால கட ஆகாசம்னு வச்சுக்கிறேன், இல்லை குடத்துக்குள்ள இருக்கிறனால கொட ஆகாசம்னு பேர் வச்சுக்கிறேன் அப்படி நீங்க வேணா வச்சுக்கலாம் பேரை. ஆனால் அந்த ஆகாயம் வந்து வெளியிருக்கிற ஆகாயத்திலிருந்து பிரிந்து விட்டதான்னு நான் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆமாங்க அந்த ஓடு சுற்றி இருக்குல்ல, அப்போ அந்த ஓட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது ஒரு பவுண்டரிக்குள்ளே இருக்கிற ஆகாயத்துக்கு பேர் வந்து கொட ஆகாசம், அந்த குடத்துக்கு வெளியிருக்கிற ஆகாசத்துக்கு பேர் வந்து மக ஆகாசம் அப்படி நம்ம சொல்லலாம் இல்லைங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லலாம். ஏன்னா ஊடகம் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு, அந்த பாடி அட்டாச்மெண்ட் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு பானைக்குள்ளே இருக்கிறதுனால அது சின்ன ஆகாசம், பானைக்கு வெளியே இருந்தால் பெரிய ஆகாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனா இங்க அந்த ஆகாயமானது பானைக்குள்ள இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதுல ஏதாவது குறைவு ஏற்படுமா? பானைக்குள்ள போயிடுச்சுங்கிறதுனால நீங்க குறைஞ்சி போச்சு, பானைக்கு வெளியே இருக்கிறனால மிஞ்சி போச்சுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதை தடுப்பது பிரிப்பது ஓடுதான், அந்த பானையினுடைய ஓடுதான். அப்ப நீங்க ஒரு குச்சி எடுத்து அந்த பானையை தட்டுறீங்க, தூள் தூளா உடஞ்சி போயிடுச்சு. உடஞ்சி போன உடனே இப்ப நீங்க பிரிச்ச அந்த வெளியிருக்கிற பெரிய மகா ஆகாசமோ, அந்த குடத்துக்குள்ள இருந்த கொட ஆகாசம், அந்த பானைக்குள்ள இருந்த சின்ன ஆகாசமோ பிரிஞ்சு போச்சா? இப்போ அது பிரியவும் இல்லை சேரவும் இல்லை, அது பாட்டு அது இருக்கு. ஆனால் அது பிரிஞ்சு போச்சு, சின்னதாக குடத்துக்குள்ள வந்துருச்சு, அந்த குடம் உடஞ்சதுனால அது திருப்பி சேர்ந்துக்குச்சு வெளியே போய் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்முடைய மைண்டு தான் அந்த குடத்தை வச்சு அப்படி தீர்மானம் பண்ணுது. அப்போ ஆகாயத்துக்கு எங்கேயுமே குறைவு இல்லை, அது குறைவதும் இல்லை அது வளர்வதும் இல்லை, அப்படியே அது இருந்துகிட்டே இருக்கு, அது இருப்பு. அது மாதிரி இந்த உடம்புல, நம்ம உடம்புக்குள்ள அது இருக்குது இல்லாமை அப்படிங்கிற விஷயமே இல்லை. இந்த உடம்புங்கிறது வந்து போறது தான், அது ஆத்மாவை பாதிப்பதில்லை அப்படின்னு கிரிப முனிவர் வந்து நிதாங்கனுக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, உடம்புக்குள்ள அந்த ஆத்மா வந்துருச்சு அதனால நான் ஜீவாத்மா, அப்புறம் நமக்கு வெளியே வேணும்னு இருக்கு அது பரமாத்மா அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, குடத்துக்குள்ள ஆகாயம் வந்துருச்சு அதனால இது கட ஆகாசம், குடத்துக்கு வெளியே ஆகாயம் இருக்கு அதுக்கு பேர் மகா ஆகாசம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது புரியாதவனுக்கு வேணா அப்படிங்களான்னு ஆச்சரியமா கேட்டுட்டு இருப்பான். ஆனா விசாரித்து பார்த்த விவேகி கிட்ட போய் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், என்னங்க கொஞ்சமாவது காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி தான் பேசுறீங்களாம்பா, ஏங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க ஒரே ஆகாசம்தான் இருக்கு, நீங்க வந்து ஒரு பானையை வச்சுக்கிட்டு அந்த பானைக்குள்ள இருந்தா அதுக்கு பேர் கட ஆகாசம் அப்படிங்களாமா, பானைக்கு வெளியிருந்தா அதுக்கு பேர் மகாகாசம் அப்படிங்களாமா, ஆகாசத்தை எங்கெங்கே பிரிக்க முடியும், அது பிரிக்கவே முடியாது, வெறும் பானைங்கிற ஓடு வருதுங்க, நீங்க உடச்சிக்கன்னா அந்த பானைங்கிற ஓடு இல்லாம போக போகுது, தூள் தூளா ஆக போகுது, அல்லது நீங்க பவுடர் பண்ணி மண்ணாக்க போறீங்க. அப்ப இங்க அந்த இடையில அந்த ஆகாயத்தை பிரித்தது தற்காலிகமாக வந்து சென்ற ஒரு பானையினுடைய ஓடு, பானையினுடைய வடிவம், அதனால் ஆகாயம் பிரிந்து விட்டது என்று சொன்னால் எப்படிங்க என்னால் ஏற்றுக்க முடியும், ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெளிவாக இருக்கிறோமோ அது மாதிரி இங்கே இருக்கின்ற ஒரே இருப்பாகிய பிரம்மம் பரமாத்மா பிரிக்கவே முடியாது. ஆனால் நான் ஏதோ இந்த உடம்பு எடுத்து வந்துட்ட பிறகு எனக்குள்ள அந்த ஆத்மா வந்து பூந்துக்குச்சு, அதனால் நான் வந்து ஜீவாத்மா, அவர் வந்து பரமாத்மா, அவர் வெளியே இருக்கார், அவர் பெருசாக இருக்கார், அதனால் அவர் பரமாத்மா, நான் சிறுசாக இருக்கிறேன் அதனால் நான் ஜீவாத்மா, என்னுடைய சக்தி குறைவோ அவருடைய சக்தி அதிகம் அப்படின்னு நினைக்கிறது எதுங்க? இந்த பவுண்டரி தான் அப்படி நினைக்குது. அந்த பானை எப்படி தனக்குள்ளே இருக்கிற சிறிய ஆகாசத்தை கட ஆகாசம்னு நினச்சிக்குதோ அது மாதிரி மனிதன் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரை வந்து தன்னுடைய தனித்துவமான உயிர், தன் தனித்துவமான உடல் என்று அபிமானிப்பதனால் வருகின்ற பிரச்சனை. ஆனால் உண்மையில் ஆகாயத்துக்கு எப்படி அந்த குடத்தினால ஒரு குறைவோ நிறைவோ வரப்போறது இல்லையோ அது மாதிரி ஆத்மாவிற்கு இந்த உடலினாலே ஒரு குறைவோ நிறைவோ அல்லது இருப்போ இல்லாமையோ பாதிப்பதில்லை, உருவாவதில்லை என்ற ஒரு அருமையான விஷயத்தை இந்த மந்திரத்தில் சொல்லி புரிய வைக்கிறாருங்க. அப்போ இது உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்படி தான் அஜ்ஞானத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம நிறைய பேர் எப்படி அஜ்ஞானத்தில் இருக்கிறோம்னா பலரால் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களை உள்ளே வாங்கிக்கிட்டு நாம் வந்து இறைவன் வேறு நான் வேறு அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்கிறோம். அது ஒரு பெரிய மிஸ்டேக், நம்மகிட்ட இருக்கிற அஜ்ஞானம் அறியாமை. ரெண்டாவது அந்த இறைவனை பாகுபடுத்தி வேற வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு இறைவன் இல்லை, ஓராயிரம் இறைவன் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவர் விநாயகர், அவர் முருகன், இவர் விஷ்ணு, அவர் சிவம், இவர் அம்பாள் மாரியம்மாள், அவர் காளியம்மாள், இப்படி இப்படின்னு ஆயிரம் ஆயிரம் பெயர்களை நம்ம சூட்டி ஆயிரம் ஆயிரம் உருவங்களை உண்டாக்கி நாம் இப்படி இந்த உலகத்துல எவ்வளவோ விசேஷ சுகங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இது எல்லாம் மனதின் கற்பிதம் தான். ஏன்னா மனசு தான் இப்படி வந்து கடவுள்களை உருவாக்குவதும் இல்லாதது இருப்பது போல காட்டுவதும் அதே மாதிரி பேயை உருவாக்குவதும், பேய்ங்கிற ஒரு விஷயமும் நாம் தான் உருவாக்குறோம் மனசில், கடவுளுங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் தான் உருவாக்குறோம் மனசில். ஆனால் உண்மையில் இங்கே நீங்கள் எதிர்பார்க்குற கடவுள் அது எப்படி இருக்குது? உருவமற்றதாக இருக்குது, அது ஆகாயமாக இருக்குது, அது வெட்டவெளியாக இருக்குது. அப்போ அந்த வெட்டவெளி தான் இங்கே உண்மையிலே கடவுள். கடவுள் அப்படின்னா பிரம்மம் என்றால் என்ன? அது வெளி, அது இருப்பு, அது சத்து, அது சித்து அப்படின்னு அருமையா விளக்கம் கொடுக்குது வேதாந்த சாஸ்திரம். அப்ப நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா இங்க இருப்பு மட்டும்தான் இருக்குது, சூரியன் மட்டும்தான் இருக்குது, ஆனா அந்த சூரியன்ல இருந்து ஒரு சக்தி வெளிப்படுது, அதுக்கு பேரு வெளிச்சம். அது மாதிரி இங்க பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, அதனிடமிருந்து ஒரு சக்தி வெளிப்படுது, அதுக்கு பேரு அறிவு. இப்ப சூரியன் மட்டும்தான் இருக்கு, அந்த சூரியன்ல இருந்து வெளிப்பட்ட வெளிச்சம் பட்டு பிரதிபிம்பிப்பதற்கான ஒரு உபாதியா இந்த பூமி இருக்கு. அது மாதிரி இங்கே பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட அறிவு பட்டு பிரதிபிம்பிப்பதற்கான உபாதியாக மனசு இருக்கு. அப்போ இந்த மனதில் போய் படும்போது அது தன்னை வெளிப்படுத்தி பலவாறாக பார்க்குது. அப்போ மனதிலேயே வந்து பேனான்னு சொன்ன உடனே பேனாவாக பார்க்குது, பென்சில்னு சொன்ன உடனே பென்சிலாக பார்க்குது, நோட்புக்குன்னு சொன்ன உடனே நோட்புக்காக பார்க்குது, பல்வேறு மொழிகளில் பார்க்குது, பல்வேறு பெயர்களில் பார்க்குது, பல்வேறு பொருள்களில் பார்க்குது. ஆனால் எல்லாம் என்னுடைய இருப்பினாலே பார்க்கப்படுகிறது, என்னுடைய இருப்பினாலே இருக்கின்றது. அது மாதிரி இங்கே சூரியனுடைய இருப்பினாலே இங்கே உலகம் தெரிகிறது, சூரியன் இல்லாவிட்டால் இங்கே எதுவும் தெரியாது. அப்போ சூரியன் இருப்பதினாலே, சூரியனிடமிருந்து வெளிப்பட்ட பிரகாசத்தினாலே அது பிரதிபிம்பிக்கின்ற உபாதியாகிய பூமியிலே எல்லாம் தெரிகிறது. அது மாதிரி இங்கே பிரம்மம் இருக்கிறது, பிரம்மத்தினுடைய இருப்பினாலே அதனிடமிருந்து வெளிப்பட்ட அறிவு என்ற சிற்பிரகாசத்தினாலே இங்கு மனதில் பட்டு பிரதிபிம்பிக்கும் போது இங்கே எல்லாம் தெரிகிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேர் ஜீவன் முக்தன்னு பேர். ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இருப்பது இறைவன் மட்டும்தான், அது உபாதியாக வச்சுக்கிட்டு ஊடுருவி இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, இருப்பது சூரியன் மட்டும்தான், அதனுடைய சுயம்பிரகாச வெளிச்சத்தை இங்கே பூமி வாங்கி பிரதிபிம்பிக்குது, அதனால் நமக்கு எதுவும் அங்கே எல்லாமே தெரிஞ்சிட்ட மாதிரி இருந்தாலும் சூரியன் இல்லாவிட்டால் நமக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல. அது மாதிரி இங்கே பிரம்மம் வந்து தன்னை இந்த மனம் என்ற ஒரு ஊடகத்தை கொண்டு பிரதிபிம்பித்து காட்டுவதனால இங்கே எல்லாம் தெரியுதுங்கிறதுனால ஏதோ எனக்கே தெரிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைக்கிறது நம்முடைய அஜ்ஞானம், நம்முடைய அறியாமை. இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சூரியனுடைய ஒளிக்கதிரானது கீழே வந்து பூமியில் நோக்கி படும்போது அங்கே ஒரு கண்ணாடி கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணாடியில் பட்டு பிரதிபிம்பிக்கும் போது அந்த கண்ணாடியிலிருந்து ஒரு ஒளி வெளிப்படுங்க. அப்போ உடனே அந்த கண்ணாடி கிட்டேருந்து ஒரு ஒளி வெளிப்படும் போது நீங்கள் என்ன நினச்சிக்கலாம், ஐயோ கண்ணாடியிலேருந்தே ஒளி வருதுங்க, கண்ணாடிக்கு ஒரு ஒளி ரூமிலும் சக்தி இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்களா? புரியலன்னு நினச்சிக்குவீங்க. ஆனால் விசாரித்து பார்த்தா இல்லை இல்லை, சூரியனுடைய ஒளி வந்து அந்த கண்ணாடி மேலே பட்டதுனால அந்த கண்ணாடி அந்த ஒளி அப்படியே பிரதிபிம்பித்து காட்டும் போது அதிலிருந்து வெளிச்சம் வர்ற மாதிரி தெரியுது. அப்போ கண்ணாடிக்கு என்று ஒரு சுய ஒளி கிடையாது, அது சூரிய ஒளியை வாங்கி பிரதிபிம்பிக்குது. அது மாதிரி இங்கே மனதுக்கு என்று ஒரு சுய அறிவு கிடையாது, அந்த ஆத்மாவினுடைய ஒளியை வாங்கி பிரதிபிம்பிக்குது. அப்படி புரிஞ்சுக்கணும். சூரியனுடைய ஒளியை வாங்கி கண்ணாடி எப்படி பிரதிபிம்பித்து காட்டுகிறதோ, அது போல ஆத்மாவினுடைய ஒளியை வாங்கி இந்த மனது பிரதிபிம்பித்து காட்டுகிறது. அப்ப நீங்க இங்க தெரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் உணர்ந்து கொள்வதும் எப்படி சாத்தியம்? மனம் என்ற ஊடகம் இருப்பதினால. அப்ப அந்த மனம் என்ற ஊடகம் வெறும் மனமாக மட்டுமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இல்ல, அந்த மனமும் பரிணாம வளர்ச்சி அடைகிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பரிணாமம் அப்படிங்கிற அடிப்படையில சயின்ஸ் என்ன சொல்லும், வெறும் உடம்பை மட்டும் பேசும், மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்தான், குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சயின்ஸ் சொல்லும். ஆனா நம்முடைய சாஸ்திரம் வந்து பரிணாம வளர்ச்சி எப்படி சொல்லுதுன்னா, உடலும் உள்ளமும் சைமல்டேனியஸா பரிணாம வளர்ச்சி அடையுது. அப்ப முதல்ல ஒரு அறிவு தாவரம் வந்தது, அதுக்கு வந்து தொடு உணர்வு மட்டும் இருந்தது, அங்க மனம் வளரவே இல்லை. அப்புறம் இரண்டறிவு புழு பூச்சிகள் வந்தது, அதற்கு தொடு உணர்வும் இருந்தது மற்ற ஒரு உணர்வும் இருந்தது, அப்படி ரெண்டு புலன்கள் அதுக்கு வேலை செய்யுது. அடுத்து மூன்று புலன்கள், அடுத்தது நான்கு புலன்கள், அடுத்து ஐந்து புலன்கள், அடுத்து ஆறு புலன்கள் மனிதனிடத்தில் இருக்கும்போது அந்த ஆறாம் புலன் எது மனிதனிடத்துலன்னா மனசு தான். ஏன்னா ஐந்து அறிவு வந்து மிருகங்களுக்கு இருப்பது போல நமக்கும் ஐந்து அறிவு இருக்கு. கண்ணு காது மூக்கு நாக்குங்கிற இந்த புலன்களை வைத்துக்கொண்டு நாமும் மிருகத்தை போல பார்க்கலாம், கேட்கலாம், பாடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா சென்ஸ் என்ன அப்படின்னா, மிருகத்திடம் இருக்கின்ற மனதை விட நம்முடைய மனம் வந்து அப்டேட் ஆகியிருக்கிறதுனால நம்ம அதையும் ஒரு அறிவாகவே இங்கே பார்க்கணும். அதனால தான் மனிதன் வந்து ஆறாம் அறிவு பரிமாணத்தில் வந்து விட்டான் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து விட்டான் என்று சொல்கிறோம், ஆனால் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் மனிதனாக பிறந்த எல்லோரும் வந்து விடுவது இல்லை. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் புரிவதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதையும் புரிந்து கொள்றதுக்கு எப்படி சாத்தியம்னா, நித்திய அனித்திய வஸ்து விவேகம் வரணும், நல்லது கெட்டது பிரித்து பார்க்க தெரியணும். அப்போ எது உயர்ந்தது எது தாழ்ந்தது எது சரி எது தவறு அப்படின்னு விசாரணை பண்ணி தன்னுடைய புலன்களின் அடிப்படையில் பார்த்து மட்டும் இல்லை, மனதினால் விவேகத்தினால் விழித்து கொண்டவன் மனிதனில் புனிதனாகிறான். மற்ற மிருகங்களுக்கு வந்து இந்த மாதிரி மனதில் விழிப்புணர்வு உண்டாகாது. மிருகங்கள் எப்படின்னா, சென்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூந்து பார்த்து தான் ஒன்றை கண்டுபிடிக்கும், கண்ணில் பார்த்து ஒன்றை கண்டுபிடிக்கும். இப்படி தான் அதுங்களுக்கு சென்ஸ் தான் அதுக்கெல்லாம் முக்கியம். அதுக்கு மைண்டு வேலை செய்யாது, இது நல்ல பொருளா இது கெட்ட பொருளா, இது வெடிகுண்டு வெடிச்சிடுமா, இது வந்து நான் நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்லாம் அது பார்க்க தெரியாது. அது வெடிகுண்டுன்னு தெரியாமல் போய் காலை வச்சு வெடிச்சு செத்து போகும். ஆனால் நமக்கு சுய அறிவு இருக்கிறதுனால நமக்கு எது வெடிக்கும் பொருள் எது நல்ல பொருள் அப்படின்னு நம்ம பகுத்து பிரித்து பார்க்குற அளவுக்கு நமக்கு பகுத்தறிவு வளர்ந்துருக்குல்ல. அப்போ நம்ம இது எல்லாம் நமக்கும் அந்த மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்மிடத்திலே மனம் வந்து ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்ததனுடைய விசேஷத்தன்மையே வந்து கல்வி தான். அப்போ அந்த கல்வி நமக்குள்ள போக போக, இது நல்லது இது கெட்டது, இது நித்தியம் இது அநித்தியம் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்து புரிந்து கொள்கிறோம். அப்படி பிரித்து பார்த்து புரிந்து கொள்ளும்போது தான் வெடிகுண்டு வெடிக்கும் என்று நமக்கு தெரியும். அதனால நம்ம வெடிகுண்டு வச்சிருக்கிற பக்கத்தில் போக மாட்டோம். ஆனால் மிருகம் வெடிகுண்டு வெடிக்கும்னு தெரியாது, அது பக்கத்தில் போய் வெடிச்சு செத்து போயிடும். மெதிச்ச உடனே அது வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படி புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், அந்த வெடிகுண்டை போய் மெதிச்சா அது வெடிச்சிடும் அப்படின்ற நம்ம இராணுவத்திலலாம் வச்சுருக்காங்கல்ல, பூமி கடியில் பதிச்சு வச்சுருவாங்க. தீவிரவாதிகள் நடந்து வரும்போது அந்த இடத்துல மெதிச்ச உடனே அவங்க காலை எடுத்த உடனே வெடிச்சிடும், அவங்க இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி மிலிட்ரியில் இருக்கிற ஆட்களையும் அப்படி தான் கொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு வரக்கூடாது ஊடுருவக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ இது வந்து இப்போ அது வெடிக்கும் பொருள் அப்படின்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுதுங்க, நான் அந்த கல்வி அறிவை பெற்றதுனால, நான் அந்த வெடிகுண்டை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் வந்து மிருகத்தை விட மெச்சூர்டாக இருக்கேன். அப்போ நான் ஒரு வகையில் மிருகத்தை விட மேம்பட்டவனாக இருக்கிறேன். எந்த அடிப்படையில்? கல்வியின் அடிப்படையில். படிச்சிருக்கிறதுனால நான் இது சரி இது தவறு இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு வாழ தெரிஞ்சுக்கிட்டதுனால மனிதன் மற்ற ஜீவராசிகளை விட உயர்ந்தவனாக பார்க்கப்படுகிறான். அப்போ அது மாதிரி நம்ம புரிந்து கொண்ட கல்வி விஷயத்திலேயே எப்படி நம்ம சயின்ஸை படித்து இந்த அளவுக்கு வெளி விவகாரங்கள் எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கோமோ, அது மாதிரி இந்த சாஸ்திரத்தையும் நீங்கள் படிக்க படிக்கத்தான் இப்போ நீங்கள் வெளியே பார்க்குற புற உலகத்தை கடந்து உங்களுடைய அக உலகையும் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பெரும்பாலானவங்க என்ன படிக்கிறாங்கன்னா, புற உலகமான சப்ஜெக்ட் தான் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்க பிசிக்ஸ் எடுத்து படித்தாலும் வெளியே சயின்ஸ் படிக்க போறீங்க, நீங்க ஜியாகிரபி எடுத்து படித்தாலும் வெளியே புவியியல் ஆராய்ச்சி பண்ண போறீங்க, பாட்டனி எடுத்துக்கோங்க, பயாலஜி எடுத்துக்கோங்க, ஜுவாலஜி எடுத்துக்கோங்க, அல்லது பிசிக்ஸ் என்ன வேணா நீங்க எடுத்து படிங்களா, வெளியே மட்டும்தான் நீங்க உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து படிக்கலாம். ஆனா இந்த படிப்பு உங்களுக்கு புற அறிவை தான் கொடுக்குமே தவிர அக அறிவை கொடுக்காது. அப்போ உங்கள் உண்மையாக உங்களுடைய சுயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களிடத்துல இருக்கிற அஜ்ஞானங்கள் நீக்கப்படுவதற்கான அறிவு உங்களிடத்துல கொடுக்கப்பட வேண்டும். அது வந்து சாஸ்திர அறிவு மட்டும்தான் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி சாஸ்திர அறிவை நீங்கள் உள்ளே வாங்கும்போது தான் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அக அறிவு விழிக்கும். அப்போ அந்த அக அறிவு விழித்து கொள்ளும்போது தான் உங்களுக்கு நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்பது புரியும். அப்போ அதுக்கு தான் இங்கே சாஸ்திரமும் சத்குருவும் வருகிறார்கள். ஏன்னா இங்கே சாஸ்திரமும் சத்குருவும் எதற்காக வருகிறார்கள் அப்படின்னா, இங்கு அறிவை புகட்டுவதற்காக வரவில்லை, அறியாமையை நீக்குவதற்காக வருகிறார்கள். ஏனென்றால் நீ அந்த தூய அறிவு அப்படிங்கிறது இங்கே சொல்றார். இங்கே ரிபு முனிவர் என்ன சொல்றாருன்னா, நிதாக நீ அந்த தூய அறிவு தான்ப்பா, ஆனால் நீ அஜ்ஞானத்தினால நீ உன்னை வந்து சாதாரண மனிதனாக நினச்சிக்கிட்டு இருக்கிற, அப்புறம் இந்த ஜாதிக்காரன்னு சொல்கிறேன், அப்புறம் இந்த படிப்பு படிச்சிருக்கேங்கிற, இது எல்லாம் உன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட விசய சுகங்கள். ஆனால் நீ உண்மையிலோ அந்த தூய அறிவு ஆத்மா அப்படிங்கிறத அவர் புரிய வைக்கிறது தான் இங்கே இந்த பாடத்திட்டமே இப்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை பிரித்து பார்க்கறதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய உடலும் மனசும் தான் அந்த ஆகாயத்தை பிரித்து பார்க்குற மாதிரி, குடத்துக்குள்ளே போனால் கடாகாசம், வெளியிருந்தால் மகாகாசம்னு சொல்கிற மாதிரி, இங்கே இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் எனக்குள்ளே இருக்கிறது உயிர், எனக்கு வெளியே இருக்கிறது வேற அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இது உள்ளுணர்வு, அது பேருணர்வு, அப்புறம் இது சிற்றறிவு, அது பேரறிவு அப்படின்லாம் நம்ம பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் ஒரே அறிவு தான் இருக்குது, ஒரே உணர்வு தான் இருக்குது, ஒரே உயிர் தான் இருக்குது, ஒரே ஆத்மா தான் இருக்குது. அது என்னங்க? அதுதான் இறைவன், அதுதான் பிரம்மம், அதுதான் ஆகாசம், அதுதான் வெட்ட வேலி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அது இல்லாமல் இங்கே எதுவுமே படைக்கப்படவில்லை. இங்கே படைக்கப்பட்டவை எல்லாமே அந்த வெட்ட வெளியில் தான் இருக்குது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல சொல்ல வர. உடலின் இருப்பும் இல்லாமையும் ஆத்மாவை பாதிக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆகாயத்தை பாதிக்காது, அந்த வெட்ட வெளியை பாதிக்காது. அந்த வெட்ட வெளிக்குள்ளே ஒன்று வந்தாலும் சரி போனாலும் சரி, அதனால் வெட்ட வெளி பாதிப்படைவது கிடையாது. அப்போ அதனால தான் நம்ம இறைவனை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இறைவனை வந்து நீங்கள் நீர்லாம் நினைக்க முடியாது, நெருப்பினால் எரிக்க முடியாது, காற்றினால் கரைக்க முடியாது, ஏனென்றால் அவர் தான் இறைவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் வேற ஏதாவது பொருளாக இருந்தால் தண்ணியை ஊற்றி நினைச்சிடலாம், நெருப்பை வச்சு எரிச்சிடலாம், அல்லது காற்றுல ஊதிட்டிங்கன்னா அது பறந்து போகலாம். ஆனால் இங்கே ஆகாயத்தை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. வெட்ட வெளிய ஆகாயத்தை நீங்கள் நெருப்பு வச்சுக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் நெருப்பு பாட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஆகாயம் பாதிக்காது. நீங்கள் குடங்குடமாக தண்ணி எடுத்துக்கினாலும் சரி, இல்லை நயாகரா ஃபால்ஸே எடுத்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருந்தாலும் ஆகாயம் வந்து நனைஞ்சு போகாது. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் காற்று பலமாக வீசுதா ஆகாயம் களைஞ்சி போகுமான்னா களைஞ்சி போகாது. ஏன்னா இது எல்லாமே ஆகாயத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஆகாயத்துக்குள்ளே இருக்கிற இந்த விஷயங்கள் ஆகாயத்தை தொடவே முடியாது. அப்போ அப்படி தான் இந்த ஹோல் யூனிவர்ஸலே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த டோட்டல் கேலக்ஸியை அந்த வெட்ட வெளியில் மிதக்கிட்டு இருக்கு. அந்த வெட்ட வெளியை தொடவே முடியாது, தொடக்கூடாது. அப்படி தான் பிரம்மம் இருக்குது அப்படிங்கிறது எங்கள் சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அடுத்தது சொல்கிறார் பாருங்க, அடுத்த பாடல், சுக துக்கேனமத்னவுமே ந தர்மோ ந தர்ம உஷ்யதே அகம் பிரம்ம பரம் தத்துவம் நாஸ்தி தத்துவம் சனை நரா. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு அருமையான பாட்டு, துக்கமும் சுகமும் எனக்கு இல்லை, தர்மமும் அதர்மமும் எனக்கு இல்லை, ஏனெனில் நான் எல்லையற்ற பரம்பொருள், நானோ நிறைவு பெற்ற ஒரே தத்துவம், அகம் பிரம்ம பரம் தத்துவம், நானோ பிரம்ம பரம் தத்துவம், நாஸ்தி துவம் நரக. நாம் ஏற்றி வைத்துக் கொண்டிருப்பது போல இங்கு யாருக்கு சுகம் துக்கம், இங்கு யாருக்கு தர்மம் அதர்மம், தன்னை மனிதன் என்று அபிமானிக்கின்றவனுக்கு தான் இதெல்லாம். ஒரு மனிதன் தன்னை வந்து நான் இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதிக்காரன், இந்த படிப்பு படிச்சிருக்கேன் அப்படின்னு தன்னை ஒரு தனித்துவமா அடையாளப்படுத்திக்கிறான் பாருங்க, ஒரு பவுண்டரிக்குள்ள வந்துட்டான் பாத்தீங்களா, அவனுக்கு பேர் தான் ஜீவன் வச்சுக்கிறோம் நம்ம பேரு. ஏன்னா அவன் அந்த பெரிய அறிவை அந்த பெரிய ஆகாயத்தை பிரிச்சுக்கிட்டான். அது எங்கும் வியாபித்திருக்கிற அந்த வெளி தான் இவனுக்குள்ளேயே ஊடி இருக்கு. ஆனால் இவன் என்ன நினச்சிட்டான், இதை தான் வேற அது வேற அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் இவனுடைய அறிவு சிற்றறிவு, அதனுடைய அறிவு பேரறிவுன்னு நினைக்கிறான். அப்புறம் இவனுடைய ஆத்மா ஜீவாத்மாங்கிறான், அதை பேரறிவாக இருக்கிறது ஆத்மாவை பெரிய ஆத்மா பரமாத்மா அப்படிங்கிறான். அப்போ இந்த மாதிரி பிரித்து வச்சு பார்க்கறதுனால இவன் வந்து டோட்டலாக அந்த ஒட்டுமொத்த ஆகாயத்துக்கிட்டேருந்து தன்னை பிரிச்சுக்கிட்டு அபிமானிக்கிறதுனால இவன் ஜீவன்கிற பெயர் பெறுகிறான். அப்போ ஜீவன்கிற பெயர் பெறுவதனால இவனுக்குத்தான் நீங்கள் சுகத்துக்கம் இருக்கு. ஆனால் உண்மையிலே பரமாத்மாவுக்கு அந்த வெட்ட வெளிக்கு சுகத்துக்கம் கிடையாது. அது அவர் சொல்கிறார். இங்கே ரிபுமுனிவர் வந்து நிதாகன்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த சுகமும் துக்கமும் எனக்கு இல்லைன்னு நீ நினச்சிக்கோ நிதாகா, நீ இந்த உடல் கிடையாது, நீ இந்த மனசு கிடையாது, நீ அந்த தூய ஆத்மா அறிவு பிரம்மம் வெட்ட வெளி அப்படின்னு அவனுக்கு புரிய வச்சுட்டாரு. அப்போ நிதாகன் அதை புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்ச உடனே அவனுக்கு சொல்லும்போது, சுகமும் இல்லை துக்கமும் இல்லை அப்படின்னா வெட்ட வெளிக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. அதே மாதிரி இங்கே தர்மம் அதர்மம் இருக்கா? இங்கே தர்மம் அதர்மமும் இல்லை. ஏன்னா இங்கே யாருக்கு தர்மம் யாருக்கு அதர்மம்? மனிதனுக்கு தான் இங்கே தர்மம் அதர்மம்லாம், வெட்ட வெளிக்கு அந்த தர்மம் அதர்மமும் கிடையாது. ஏனெனில் நான் எல்லையற்ற பரம்பொருள், நானும் நிறைவு பெற்ற ஒரே தத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த செயல் வர்றதுனால இப்போ நீங்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். நான் அந்த தூய அறிவு ஆத்மா வெட்டவெளி அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக நின்றுட்டீங்க அப்படின்னா உங்களை சுகம் துக்கம் பாதிக்காது, உங்களுக்கு தர்ம அதர்மம் பாதிக்காது, பாவ புண்ணியம் கிடையாது. அப்புறம் எங்கிருந்து உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஆர்வம் இருக்க போகுது? உங்களுடைய சுயத்தை நீங்கள் உணர்ந்த பிறகு உங்களுக்கு எல்லாமே உங்களை விட்டு தானாக போயிடும், அப்போ தான் போகவும் செய்யும். இல்லைன்னா நம்ம இந்த உடல் அபிமானம் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து போட்டுக்குவோம். எனக்கு தர்ம அதர்மம் இருக்குங்க, பாவம் புண்ணியம் இருக்குங்க, எனக்கு நேரம் சரியில்லை, நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்குங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அந்த நல்ல நேரம் கெட்ட நேரமும் நான் இந்த உடல் அப்படிங்கிற அபிமானத்தினால வர்றது. அதனால தான் நேரம் சரியில்லை, நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது மைண்ட் செட்டு. ஏன்னா மைண்டு வந்து தன்னை பாடியாக அட்டாச்மெண்ட்டு பண்ணிக்கிட்டு இப்போ எனக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லுது. அதனால் இந்த காரியத்தை தொட்டால் தொடங்காது, இப்போ இது செய்யக்கூடாது, இப்போ இதை செய்யலாம் அப்படி இப்படி நம்ம எல்லாம் ஜோதிடத்தை பார்க்குறோம் இல்லையா. அப்போ ஜோதிடத்தை பார்த்துட்டு இப்போ இந்த கிரகம் எங்கே இருக்குங்க, அந்த கிரகம் எங்கே போயிட்டுருக்குங்க, சனி எங்கே நிற்கிறாரு, செவ்வாய் எங்கே இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்து அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம வாழ விரும்பும் போது நமக்கு எல்லாம் வந்துடும். ஏன்னா நம்ம அபிமானம் பண்ணுறோம் இல்லையா, இந்த உடம்பு நான் அப்படிங்கிற அபிமானம், நமக்கு வேறாக அவை இருக்கிறத அபிமானம், இது எல்லாம் நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஆனால் நீங்களும் அந்த தூய அறிவு ஆத்மான்னு தெரிஞ்ச பிறகு உங்களுக்குள்ளதான் அந்த கிரகங்களே இருக்கு. இந்த யூனிவர்சலே எங்க இருக்குங்க, வெட்டவெளிக்குள்ளே இருக்கு. அப்போ வெட்டவெளிக்குள்ளே இருக்கிற கிரகங்கள் வந்து வெட்டவெளியை தொட்டு பாதிச்சிட முடியுமா? அந்த சனி பகவான் போய் வெட்டவெளி ஏதாவது பண்ணிடுவாரா, இல்லை செவ்வாய் பகவான் போய் வெட்டவெளி ஏதாவது பண்ண முடியுமா? எல்லா பகவான்களும் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, வெட்டவெளிக்குள்ளே கேலக்சியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெட்டவெளி அதுக்கு வெளியே இருக்குது, அது அதில் தொடாமல் இருக்குது. ஆனால் அந்த வெட்டவெளி இருப்பதனால தான் இதெல்லாம் இருக்குது. இப்படி புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அது மாதிரி இங்கே நீங்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாவ புண்ணியம் இல்லை, தர்ம அதர்மம் இல்லை, சுக துக்கம் இல்லை, எதுவுமே இல்லைங்க. அப்போ ஜோதிடமும் இல்லை, ஜோசியக்கார் கவுச்சிக்கூடாது, இல்லைன்னா என் பழப்பழ மண்ணளி போட்டுருவார் போல் இருக்கு அப்படின்ட்டு உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட வர்றவங்கெல்லாம் அந்த ஜோதிடம் பார்க்குற ஆர்வத்தில் தான் வருவாங்க. நாம் சொல்கிறத இங்கே தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகளுக்கு ஜோதிடம் தேவையில்லைன்னு சொல்கிறோம். தன்னை உணராதவன் தான் ஜோதிடர்கிட்ட வருவான், உணர்ந்தவனுக்கு ஜோதிடம் இல்லை. ஏன் அப்படின்னா உணர்ந்த பிறகு இங்கே நான் எங்கெங்க தனியாக பூமியில் இருக்கிறேன் அல்லது செவ்வாயில் இருக்கிறேன், சனி பகவான் என்ன பாதிச்சிட்டாருன்னு சொல்கிறதுக்கு. இங்கே உடலோ மனமோ நான் என்று அபிமானிக்கின்ற மனிதனுக்குத்தான் இங்கே கிரக தோஷங்கள் கிரகங்கள் எல்லாம் தாக்கும். ஆனால் நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல அப்படின்னு தன்னை இந்த உடலையும் மனதையும் கடந்து அந்த தூய வெளியாக மாற்றிக்கொண்ட ஜீவன் முக்தனுக்கு இங்கே எதுவுமே தொட முடியாதுன்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் அவனை தொடவே முடியாது. ஏன்னா அவன் வெட்டவெளி தன்மையில் இருக்கிறான். அந்த வெட்டவெளித்தன்மையில் இருக்கிற ஜீவன் முக்தன் தான் எல்லாமா இருக்கிறான். இங்கே பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நீங்கள் பார்க்குற அந்த நிலையை அடைந்த ஜீவன் முக்தன் உங்கள் பார்வைக்கு மனித உருவில் தெரிந்தாலும் அவனிடத்தில் அந்த ஒட்டுமொத்த வெட்டவெளியாகவே அவன் இருப்பதினால நீங்கள் என்னென்ன குருமார்களை வச்சிருக்கீங்களோ அவரெல்லாம் அவரே தான். நீங்கள் ரமணருடைய பக்தரா, அவர் தான் ரமணர். இப்போ நீங்கள் பார்க்குற ஜீவன் முக்தன் தான் ரமணர். நீங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பக்தரா, நீங்கள் பார்க்குற ஜீவன் முக்தன் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அகத்தியருடைய பக்தரா, அகத்தியரும் அவர் தான். இல்லை நீங்கள் சாமியார்கள்லாம் வேண்டாங்க, குருமார்கள்லாம் வேண்டாங்க, சிவபெருமான் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள், அதனால் சிவத்துக்கு மிஞ்சின ஒன்றும் இல்லை நான் நினைக்கிறேன்னு சொன்னால் அந்த சிவமே அவர் தான். ஏன் அப்படின்னா தன்னை உணர்ந்த ஜீவன் முக்தர்கள் தத்துவ ஞானிகள் அந்த வெளித்தன்மையில் வெட்ட வெளியாக மாறிட்டதுனால அந்த வெட்ட வெளிக்குள்ளே தோன்றி மறைகின்ற இந்த உடல்களோ உறவுகளோ அல்லது பெயர்களோ உண்மை கிடையாது. ஏன்னா இருப்பது இருப்பு மட்டுமே. அதிலிருந்து வெளிப்பட்ட தற்காலிகமாக தோன்றி மறைகின்ற உபாதிகள் எல்லாம் ஒரு காரணக்காரிய நிமித்தம் இந்த பூமிக்கு வந்து போகிறது தான். அப்போ அகத்தியர் எதற்காக வந்து போனார், திருமூலர் எதற்காக வந்து போனார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் எதற்காக வந்து போனார், ரமண மகரிஷி எதற்காக வந்து போனார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காரணக்காரிய நிமித்தம். ஒவ்வொரு காலத்திலையும் இங்கே மனம் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்டேஷன் நடக்கணும்னா அதற்கு அறிவு புகட்டணும். அப்போ அந்த அறிவை புகட்டுவதற்கு அந்த அறிவே இறங்கி வருது பூமியில். அதனால தான் குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமகான்னு சொல்கிறோமே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே குரு தான் எல்லாமா இருக்கிறார் அப்படின்னா குருவே ஈஸ்வரன், குருவே பிரம்மம் என்று சொல்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே அந்த பிரம்மம் தன்னை அனுபவமாக்கி பார்ப்பதற்கு கீழே இறங்கி வருது, வந்து பூமியில் இருக்கக்கூடிய மனதில் தன்னை பிரதிபிம்பித்து பார்க்க ஆசைப்படுது. அப்போ அதனால் உண்டாக்கப்பட்ட கண்ணாடியில் அது தன்னை பார்த்து மகிழுது. அப்போ இங்கே பரிணாமத்தில் அது ஊடுருவி வருகின்ற அதனுடைய பாதையில் இப்படி பல குருமார்கள் வந்து வந்து போகிறாங்க. அது காலத்துக்கு தகுந்த மாதிரி வருவாங்க. ஒரு காலத்தில் இப்படி வருவாங்க, ரிஷிகளாக வருவாங்க, ஒரு காலத்தில் சாதாரணமாக வருவாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி, மக்களுடைய மனோப்போக்கு பொறுத்து பல பரிமாணங்களில் குருமார்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாமே ஒரு காரணக்காரிய நிமித்தம் இருக்குது. அதில் இந்த குரு உயர்ந்தவர், இந்த குரு தாழ்ந்தவர்லாம் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த குருவை நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு நான் எப்படி சொல்லிருக்கிறேன். ஜென்ரல் எஜுகேஷனில் நீங்கள் வந்து ஒன்றாம் கிளாஸ் படிக்க போகும்போது ஒரு டீச்சர் போய் பார்ப்பீங்க. அந்த டீச்சர் வந்து உங்களுக்கு ஆனா அவனா தான் கையை பிடிச்சி எழுதி கொடுத்து பழக்கி இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஆசிரியர் தான். ரெண்டாம் கிளாஸ் வந்த உடனே இன்னொரு டீச்சர் ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ உடனே நீங்கள் இவர் நல்லா உயர்ந்த டீச்சர், அவர் சாதாரண டீச்சர்னு சொல்ல முடியுமா? ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் வந்த உடனே ஏபிசிடி சொல்லி கொடுக்குறாருங்க, இவருக்கு ஆனா அவனா விட ஏபிசிடிலாம் தெரிஞ்சிருக்குங்க, இவர் ரொம்ப பெரிய டீச்சருங்க, அவர் ரொம்ப சின்ன டீச்சருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் நீங்கள் அந்த ஒன்னாம் கிளாஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஆனா ஒன்னா மட்டும்தான் புரியும். அந்த இடத்துல உங்களுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்தாலும் புரியாது. அதனால் அந்த டீச்சர் என்ன பண்ணுவார்னா, தனக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் இந்த மாணவனுக்கு இப்போதைக்கு ஆனா ஒன்னா சொல்லி கொடுத்தால் போதும் என்று நினைத்து தான் அவர் ஆனா ஒன்னாவே ஒன்னாம் கிளாஸை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்னாம் கிளாஸில் ஆனா ஒன்னா படிச்சுட்டு மூணாம் கிளாஸில் ஏபிசிடி படித்த உடனே அந்த டீச்சரை கேவலமாக பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவருக்கு எல்லாம் தெரிந்தாலும் மாணவனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு உபதேசிக்கின்றார் இல்லையா, அதுதான் குரு, அதுதான் குருவினுடைய பெருமை, ஆசிரியருடைய பெருமை. அது மாதிரி இங்கே நீங்கள் தேடுகின்ற விஷயத்துக்கு தகுந்த மாதிரி குருமார்கள் வருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி வீக்காக இருக்கும்போது ஒரு குரு உங்களுக்கு ஒரு உபதேசம் கொடுத்துருப்பாரு, அப்போ உங்களுக்கு அது சரியாக இருந்திருக்கும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்டாக வந்த உடனே இன்னொரு விஷயம் உங்களுக்கு சூப்பராக புரியும். உடனே ஓ, இவர் அவரோட சூப்பர் குரு, அவர் சாதா குரு அப்படின்னு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி குருமார்கள் வருவாங்க. எல்லாமே ஈஸ்வரன் தான். ஏன்னா ஈஸ்வரன் என்ன பண்ணுவான்னா, உங்களுடைய மனதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு, பக்குவப்படுவதற்கு ஒவ்வொரு பரிமாணத்தில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்து, எந்த மனம் வந்து தன்னை முழுமையாக பிரகாசித்து காட்டுவதோ அதில் தன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். எந்த கண்ணாடி முழுமையான பாதரசம் பூசப்பட்டு பார்ப்பதற்கு தெளிவாக தெரிகிறதோ அதில் நான் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவது போல. எத்தனையோ கண்ணாடி இருக்கலாம், ஆனால் எனக்கு பிடிச்ச கண்ணாடியில் நான் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா பாதரசம் பூசி அதில் மூஞ்சி கிஞ்சி இழிச்சிக்கிட்டு போகாமல், கை காலு நீண்டுக்கிட்டு போகாமல், அப்படியே என்னுடைய ரியல் இமேஜை காட்டக்கூடிய ஒரு நல்ல கண்ணாடி எனக்கு கிடைச்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன், அருமையான கண்ணாடிங்க, பெல்ஜியம் கண்ணாடிங்க, இதுதான் நல்ல தயாரிப்பு, இதை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் மாட்டிட்டு நான் தினசரி என்னுடைய முகத்தை அதில் பார்த்து ரசிப்பேன். அதுவே ஒரு டப்பா கண்ணாடி ஒரு விளக்கம்மையில் வாங்கிட்டு வந்தால் அதில் போய் மூஞ்சியை பார்த்தா மூஞ்சி இழிச்சிக்கிட்டு போகுது. அப்புறம் அது முன்னாடி போய் நின்னா நான் அப்படியே நீண்டுக்கிட்டு போகிறேன். அப்போ நான் அந்த கண்ணாடி விரும்புவேனா? என்னங்க கண்ணாடி இது, விதவிதமாக காட்டுது, நான் இருக்கிற ஒரிஜினாலிட்டியே காட்ட மாட்டேங்குது அப்படின்னு நான் அதை ரிஜெக்ட் பண்ணுவேன். அது மாதிரி இங்கே பிரம்மம் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய படைப்பில் வெளிப்பட்ட பல்வேறு உயிரினங்களில் எந்த உயிரினம் தான் பிரதிபிம்பத்திற்கு ஏதுவாக இருக்கிறதோ அதில் தன்னை பிரதிபிம்பித்து பார்த்து ஆனந்தம் அடைகிறது. அப்படி எந்த உயிரினம் தகுதி அடைகிறதோ அவன் ஜீவன் முக்தன் என்று இங்கே நம்ம சொல்ல வரோம். அதுதான் இங்கே இவர் சொல்கிறார், ரிபுகு முனிவர் அதை தான் சொல்ல வராரு. அப்போ அப்படிப்பட்ட ஜீவன் முக்தனுக்கு இங்கே சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை, தர்மமும் இல்லை, அதர்மமும் இல்லை. ஏனெனில் அவன் எல்லையற்ற பரம்பொருள், நிறைவு பெற்ற தத்துவம், அதுவே பரம தத்துவம், பரமாத்ம தத்துவம் அப்படின்னு இங்கே புரிய வைக்கிறார். இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல நிறைவு செய்வோம், திருப்பி அடுத்த வகுப்பில் இதில் தொடருவோம். ஸோ இப்படி தான் அந்த ரிபுகீதை போகும். நீங்கள் ஒவ்வொரு பாடலும் கேட்கும்போது அதனுடைய பொருள் விளக்கத்தை நல்லா ரிப்பீட்டடாக மீண்டும் மீண்டும் கேட்டு நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க, உங்களை எப்படி நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும் மைண்ட் லெவலில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மேலே வர வர உங்க மூலமா அந்த அறிவு பிரகாசிக்கும் பாருங்க. அப்ப நீங்களும் ஜீவன் முக்தனாக மாற முடியும் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.